The following is a class on the Bhagavad Gita as it is, third chapter, text number 11 through 19, given by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on December 27, 1968, in Los Angeles.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுருவில் மூன்றாவது அத்தியாயம் 11 முதல் 19 வரையிலான ஸ்லோகங்களுக்கு உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ சா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1968 வருடம் December 27 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது. யாகங்களால் மகிழ்ச்சியடையும் தேவர்கள் உங்களையும் மகிழ்விப்பர். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையேயான இத்தகைய ஒத்துழைப்பினால் அனைவரும் உயர்ந்த நலமுடன் வாழலாம்.
Yes, this is very important point. The godless society, they are thinking that everything is being done by nature.
ஆமா, இது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து. கடவுளற்ற இந்த சமுதாயத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே இயற்கையால் செயல்படுத்தப்படுது.
Nature is there, but there is a controller of nature.
இயற்கை இருக்கு, ஆனா அந்த இயற்கையோட கட்டுப்பாட்டாளரும் இருக்கார்.
Just like this electricity is natural power, but there is a power house and there is a resident engineer.
உதாரணத்துக்கு மின்சாரம் இருக்கு. மின்சாரம்ன்றது ஒரு இயற்கையான சக்தி. இப்போ அந்த சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கு. அந்த துறை பொறியாளர் வசிக்கக்கூடிய இடமும் இருக்கு.
Similarly, everything supplied by nature, water supply, heat supply, air. So there is a controller and he is called demigod. They are all appointed servants by the Supreme Lord.
அதே மாதிரி எல்லாமே இயற்கையால பூர்த்தி செய்யப்படுது. தண்ணி கொடுக்கப்படுது, வெப்பம் கொடுக்கப்படுது, காற்று கொடுக்கப்படுது. இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்காங்க, அவர்கள் தேவர்கள் அழைக்கப்படுறாங்க. இப்போ அவர்கள் எல்லாருமே அந்த முழுமுதற் கடவுளுடைய சேவகர்கள்.
It is simply foolishness that nature is working automatically. This is rascalism. They do not know.
இயற்கை தானா செயல்படுது அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அது அயோக்கியத்தனம். அவர்களுக்கு தெரியறதில்லை.
The so-called scientists who are thinking that everything is going on automatically.
இந்த பெயரளவிலான விஞ்ஞானிகள் எல்லாமே தானா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
Yes, it is going on automatically, just like the government affairs are going on automatically.
ஆமா, எல்லாம் தானா தான் செயல்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அரசாங்கத்தை எடுத்துட்டீங்கன்னா, அதனுடைய விவகாரங்கள் எல்லாமே தானா தான் செயல்பட்டு இருக்கு.
A child can say that everything is going automatically. But a person who knows the government, the constitution, he knows how departmental management are going on.
ஒரு குழந்தை வேணா சொல்லலாம் எல்லாம் தானா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா யார் ஒருத்தருக்கு அரசாங்கத்தை தெரிஞ்சிருக்கோ, அதனுடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதுன்றதை உணர்ந்திருக்காங்களோ, அவர்கள் ஒவ்வொரு துறைகளையும் எப்படி நிர்வகிக்கப்படுதுன்றது அவங்களுக்கு தெரியும்.
That is the difference between the so-called foolish person and one who knows the thing.
அதுதான் விஷயங்களை அறிந்த ஒருத்தருக்கும் இந்த பேரளவிலான முட்டாள்தனமான நபர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம்.
One who knows the thing, he knows that everything is controlled by a person. That person is called demigod.
யாரோ ஒருத்தருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கோ, அவருக்கு தெரியும் எல்லாமே ஒரு நபரால் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றது. அந்த நபர்கள் தான் தேவர்கள் அழைக்கப்படுறாங்க.
So we have to satisfy. Well, therefore the yoga sacrifice is recommended.
அதனாலதான் நம்ம திருப்தி படுத்தணும், அதனாலதான் யஜ்யம் இருக்கு, யாகம் பண்ணணும், அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
That is mentioned here. The demigod being pleased by sacrifice.
அதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேவர்கள் யாகங்கள் மூலமா திருப்தி அடைறாங்க.
Just like to the income tax officer. If you pay regularly your income tax, then there is no trouble. Everything will go on. Otherwise, the state will enforce to exact income tax.
உதாரணத்துக்கு வருமான வரித்துறை அதிகாரி இருக்கார். நீங்க தொடர்ந்து உங்களுடைய வருமான வரியை செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்ப எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சுமூகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வருமான வரித்துறை உங்களை வருமான வரி கட்ட சொல்லி கட்டாயப்படுத்தும்.
So we are receiving heat from the sun. Similarly, we are receiving rain. Don't you think that we have to pay some tax? That is required.
சூரியன்றிருந்து வெப்பத்தை பெறறோம், மழையை பெறறோம். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம வரி கட்டணும்னு நீங்க நினைக்கலையா? அது அவசியமானது.
That enjoined is basically that you must. Therefore, so many sacrifices are recommended.
அது வேத உபதேசங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. வேதங்கள் எத்தனையோ வகையான யாகங்களை அதுக்காக பரிந்துரைச்சிருக்கு.
If you do not offer those sacrifices, then there will be irregularity of rain, irregularity of heat, excessive heat, excessive cold, and people will suffer.
நீங்க அந்த யாகங்களை அர்ப்பணிக்கல அப்படின்னும் போது அப்போ ஒரு முறையற்ற மழை பெய்யும், முறை தவறிய வெப்பம் இருக்கும், மிக அதிகமான வெப்பம், மிக அதிகமான குளிர், அதனால மக்கள் துன்பப்பட வேண்டியிருக்கும். இதுதான் வழிமுறை, அவர்களுக்கு அது தெரியறதில்லை. பொருளுரை படிங்க. தேவர்கள் இப்பௌதிக விவகாரங்களை நிர்வகிப்பதற்காக சக்தி அளிக்கப்பட்டவர்கள்.
Yes, the demigods are empowered administration of material affairs. How can you deny the existence of demigods?
ஆமாம், தேவர்கள் என்றவங்க இந்த பௌதிக விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்காக பதவியில் அமர்த்தப்பட்ட நிர்வாகிகள். அதனால எப்படி நீங்க தேவர்கள் இருக்கிறத மறுக்க முடியும்? ஒவ்வொரு உயிர் வாழியின் உடலையும் ஆத்மாவையும் தக்க வைப்பதற்கு தேவையான காற்று, ஒளி, நீர் மற்றும் பலவற்றை விநியோகிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிலடங்காத உதவியாளர்களான தேவர்கள் அனைவரும் பரமபுருஷ பகவானின் உடலில் உள்ள பல்வேறு பாகங்களாவர்.
Just like my body, different limbs are working and helping me.
உதாரணத்துக்கு என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு அங்கங்கள் எனக்கு உதவி புரியறது போல,
I want to go somewhere. The limbs or the part which is called leg, they will carry.
இப்ப நான் எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அங்கமான கால் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அங்கமானது என்ன தூக்கிட்டு போகுது.
Similarly, by the supreme order of Krishna, all these demigods are acting just like my different parts of the body are acting.
அதே மாதிரி எப்படி என்னுடைய உடல் அங்கங்கள் வெவ்வேறு பாகங்கள் என்னுடைய உடல்ல இயங்கிட்டு இருக்கோ, அதே போல இந்த தேவர்கள் எல்லாரும் அந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணருடைய கட்டளையின்படி செயல்பட்டு இருக்காங்க. அவர்களது இன்ப துன்பங்கள் மனிதரால் நடத்தப்படும் யாகங்களை பொறுத்தது. சில யாகங்கள் குறிப்பிட்ட தேவர்களை திருப்தி செய்வதற்காக செய்யப்படுபவை. இருப்பினும் அத்தகைய யாகங்களில் பகவான் விஷ்ணுவே முதன்மையானவராக வழிபடப்படுகிறார்.
Just like if you obey the department, say the police department, you are obeying the police department means you are obeying the government.
உதாரணத்துக்கு இப்ப நீங்க காவல்துறைக்கு கீழ்படிந்து செயல்படுறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க அரசாங்கத்துக்கு கீழ்படிந்து செயல்படுறீங்க.
Nobody can manufacture a police department and force you to obey. Because it is one of the important department of government, therefore, as soon as there is police, hands up, you have to stop.
யாராலும் காவல்துறையை உற்பத்தி பண்ணி உங்களை கீழ்படிந்து செயல்படுறதுக்கு கட்டாயப்படுத்த முடியாது. அது அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான துறைன்றதால நீங்க காவல்துறையை பார்த்த உடனே, கை விலங்க பார்த்த உடனே நீங்க நிறுத்தி ஆக வேண்டியிருக்கு.
You may be very rich man, millionaire, but you have to obey the orders of the police, otherwise you will be prosecuted.
நீங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா காவல்துறையினுடைய கட்டளையை பின்பற்றி ஆக வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க தண்டிக்கப்படுவீர்கள்.
And where from? That man is an ordinary man. Simply he stops you. Why do you stop? Because you obey the government.
அந்த நபர் ஒரு சாதாரண நபர் தான். அவர் வெறுமனே உங்களை நிறுத்துறார். நீங்க ஏன் நிறுத்தினீங்க? ஏன்னா நீங்க அரசாங்கத்துக்கு கீழ்படிந்து செயல்படுறீங்க.
Similarly, all obeisances offered to the demigods, they are meant for giving obeisances to the supreme lord. That is the beginning.
அதே மாதிரி நீங்க தேவர்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வந்தனங்கள் எல்லாமே அந்த முழுமுதற் கடவுளுக்காக அர்ப்பணிக்க வேண்டிய வந்தனங்கள். அதுதான் தொடக்கமே. எல்லாவித யாகங்களையும் அனுபவிப்பவர் கிருஷ்ணரே என்பது பகவத்கீதையிலும் கூறப்பட்டுள்ளது.
Treasury department collecting tax. That is not the tax officer or the treasurer is collecting for his personal self. He is collecting for the God.
கருவூல துறையிலிருந்து அதிகாரிகள் வரி வசூலிக்கிறாங்க. அந்த வரி வசூலிக்கிறதுன்றது அந்த கருவூல அதிகாரிக்கோ அல்லது வரித்துறை அதிகாரிக்கோ தனிப்பட்ட முறையில் வசூலிச்சுக்கிறது அல்ல. அவர்கள் அரசாங்கத்துக்காக வசூலிக்கிறாங்க.
Similarly, these demigods accepting this different kinds of sacrifices, they are on account of the supreme law. Therefore, ultimately you have to satisfy the supreme law.
அதே மாதிரி இந்த வேறுபட்ட யாகங்கள்ல அர்ப்பணிக்கிறது எல்லாத்தையும் இந்த தேவர்கள் அந்த முழுமுதற் கடவுளுடைய பேர்ல ஏற்றுக்கொள்றாங்க. அதனாலதான் இறுதியில நீங்க அந்த முழுமுதற் கடவுளையே திருப்திப்படுத்த வேண்டியதா இருக்கு.
சோ இன் தீஸ் ஏஜ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சாட்டிஸ்ஃபை ஆல் தி டெமிகாட்ஸ் டிஃபரன்ட்லி.
அதனால இந்த யுகத்துல வேறுபட்ட தேவர்களை வேறுபட்ட விதத்துல திருப்திப்படுத்துறதுன்றது மிக சிரமமானது.
பீப்புள் ஆர் சோ மச் ஹராஸ். தி பெஸ்ட் திங் இஸ் டு சாட்டிஸ்ஃபை டைரக்ட்லி தி சுப்ரீம் லா.
மக்கள் ரொம்ப தொல்லைக்குட்பட்டிருக்காங்க. அதனால சிறந்தது அந்த முழுமுதற் கடவுளை நேரடியாக திருப்திப்படுத்துறது.
And what is that simple method? Just chant Hare Krishna.
அந்த எளிமையான வழிமுறை என்னது? வெறுமனே ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் பண்ணுங்க.
Because we are so fallen in this age, the simple chanting of glorification of the Lord will be equal to performances of all kinds of sacrifice.
ஏன்னா இந்த யுகத்துல நம்ம அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தவர்களா இருக்கிறதால இந்த எளிமையான பகவானுடைய திருநாம உச்சாடனம் பகவானை புகழ்றதுன்றது எல்லா வகையான யாகங்களுக்கு சமமானதா ஆயிடுது.
That is mentioned in the Srimad Bhagavata. Jagai Sankirtanai Prai Jajanti Hismena. Those who are because each kind of sacrifice is a very costly affair.
அது ஸ்ரீமத் பாகவதத்துல குறிப்பிட்டிருக்கு. யஜ்ஞை சங்கீர்த்தன பிராய யஜாந்தகி சுமேதசக. ஏன்னா இந்த வகையான யாகங்கள் செய்யறதுக்கு நிறைய செலவழிக்கணும்.
இட் இஸ் நாட் பாசிபிள் இன் தீஸ் ஏஜ்.
இந்த யுகத்துல அது சாத்தியம் இல்ல.
டான்ஸ் ஆஃப் பட்டர் ghee wanted to arrange for a sacrifice. It is very difficult to find out a pound of butter in a house. And where is the question of taan?
நீங்கள் யாகம் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு டன்னு கணக்கில் நீங்க நெய்ய தயார் பண்ணணும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டில் அரை கிலோ நெய்யை பார்க்குறதே சிரமமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது டன்னு கணக்கில் நெய்ய அப்படின்ற கேள்விக்கு எங்கே இடம் இருக்கு?
Of course, in your country, still butter is available. But in India, practically butter is finished.
உங்கள் நாட்டில் இன்னமும் நிறைய வெண்ணெய் கிடைக்குது. ஆனால் இந்தியாவில் நடைமுறையில் அது முடிஞ்சு போச்சு.
So in one day, the whole world will not see any more butter or rice or wheat.
ஒரு நாள் உலகம் முழுக்க வெண்ணெய் அல்லது அரிசி அல்லது கோதுமை இது மாதிரி எதையுமே நீங்க பார்க்க முடியாம போயிடும்.
Everything will be finished because with the age of advancement of the age of Kali, everything will deteriorate so badly that all supplies will be stopped actually.
எல்லாமே முடிஞ்சு போயிடும். இந்த கலியுகம் வளர்ச்சி அடைய அடைய எந்த அளவுக்கு அது அழிந்து போகும் அப்படின்னா நடைமுறையில் தேவையான இந்த எல்லா பொருளுமே இல்லாமல் போயிடும்.
At that time, people will live just like animals.
அச்சமயத்தில் மக்கள் வந்து வெறுமனே மிருக மாதிரி தான் இருப்பாங்க.
So this is the only means, Krishna consciousness, that in this age, simply, in whatever condition you may be, you can simply sit down and chant. There is no expense. There is no loss.
அதனால இது ஒன்னே ஒன்று தான் வழி, இந்த கிருஷ்ண பக்தின்றது. இந்த யுகத்தில் வெறுமனே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் வெறுமனே உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணலாம். இதுக்கு செலவு எதுவும் கிடையாது, இழப்பு எதுவும் கிடையாது.
Simply chant ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி. And all demigods and the Supreme Personality of God, everyone will be satisfied.
வெறுமனே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரேன்னு திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க. எல்லா தேவர்களும் முழுமுதற் கடவுளும் எல்லாருமே திருப்தி அடைவாங்க. அப்ப உங்களுக்கு சிரமமே இருக்காது. இதுதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட திட்டம்.
When these sacrifices are perfectly performed, naturally the demigods in charge of the different departments of supply are pleased, and there is no scarcity in the flow of natural products.
போக்தாராம் யக்ய தபசாம். எனவே எல்லா யாகங்களின் இறுதி குறிக்கோள் யக்ஞபதியை திருப்திப்படுத்துவதே ஆகும். இத்தகைய யாகங்கள் முறையாக நடத்தப்பட்டால் வெவ்வேறு துறைக்கு புறப்பேற்றுள்ள தேவர்கள் அனைவரும் மகிழ்வடைவர். இயற்கையின் தேவைகளுக்கு பஞ்சம் என்பதே இருக்காது.
Yes, because after all, however tractor, machine or farm arrangement you may make, unless there is supply of heat and water, it is all useless.
எப்படிப்பட்ட டிராக்டரா இருக்கலாம், இயந்திரங்களா இருக்கலாம், இந்த பண்ணையை வளர்க்கறதுக்கு விவசாயத்தை வளர்க்கறதுக்கு நீங்க ஏற்பாடுகள் செய்யலாம். ஆனால் மழை இல்லாம வெப்பம் இல்லாம இது எல்லாமே பிரயோஜனமற்றதா போயிடும்.
You cannot produce grains just like wheat or rice or pulses in your factory or by your will, defying the nature's law. Oh, that you cannot do.
உங்களால கோதுமை அல்லது அரிசி அல்லது பருப்பு வகைகள் போன்ற தானியங்களை தொழிற்சாலைகளில் உற்பத்தி பண்ண முடியாது, அல்லது உங்க விருப்பப்படி சட்டத்துக்கு எதிராக நீங்க வாங்கிட முடியாது.
Real, your life is in the hands of the demigods. If they stop supply, sunshine, if they stop supply, water supply, how you can produce?
அது உங்களால செய்ய முடியாது. உங்க வாழ்க்கை தேவர்களுடைய கையில் இருக்கு. இப்போ அவங்க சூரிய ஒளியை கொடுக்கல, தண்ணி கொடுக்கல அப்படின்னா உங்களால எப்படி என்ன உற்பத்தி பண்ண முடியும்?
Therefore you have to satisfy them. People are practically forgotten their duty. Therefore they are suffering. Otherwise, if they follow the rules and regulations, there is no scarcity.
அதனாலதான் நீங்க அவர்களை திருப்திப்படுத்தி ஆகணும். மக்கள் நடைமுறையில இன்னைக்கு இதெல்லாம் அவர்களுடைய கடமைன்றத மறந்துட்டாங்க. அதனாலதான் நீங்க அந்த சட்ட திட்டங்களை பின்பற்றி ஆக வேண்டியிருக்கு. அப்படி பண்ணீங்கன்னா பஞ்சம்ன்றதே எதுவும் இருக்காது.
The modern theory, the population has increased. This is a nonsense theory.
நவீனமான மக்கள் தொகை பெருகிடுச்சு அப்படின்ற இந்த கொள்கையானது ரொம்ப அபத்தமான ஒரு கொள்கை.
If there is production is sufficient, what is the question of population increase?
போதுமான உற்பத்தி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதிகப்படியான மக்கள் தொகை என்ற கேள்விக்கு இடம் எங்க இருக்கு?
Let population increase. The supplier will give you.
மக்கள் தொகை பெருகட்டும், கொடுக்க வேண்டியவர்கள் அதை கொடுப்பாங்க தேவையானது.
In the Vedic literature we find, Eka bahunam vidudhati kama. That Supreme Lord is supplying everyone food.
வேத இலக்கியங்களில் நீங்க பார்க்கலாம், ஏகோ பகுனாம் யோ வித்ததாதி காமான், அந்த முழுமுதற் கடவுள் தான் எல்லாருக்குமான உணவை கொடுத்துட்டு இருக்கார்.
Why do you think of human society? What is the human society? Out of 8,400,000 forms of life, there are only 400,000 forms of human life.
ஏன் நீங்க வெறும் மனித சமுதாயத்தை மட்டுமே நினைக்கிறீங்க? இந்த மனித சமுதாயம்ன்றது என்ன? 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இல்ல, வெறும் 4 லட்சம் வகையான உயிரினங்கள் தான் மனித சமுதாயம்.
And 8 million forms they are lower animals, birds, bees, aquatic. Who is supplying their foodstuff?
பறவைகள், பூச்சிகள், விலங்குகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாழ்ந்த உயிர்வாளிகள் 80 லட்சம் வகை இருக்கு. அவைகளுக்கான உணவை யார் கொடுத்துட்டு இருக்காங்க?
Everyone is sumptuously fed by the grace of God. Why not you?
கடவுளோட ஏற்பாட்டினால எல்லா உயிர்வாளிகளுக்குமே போதுமான நல்ல உணவு கிடைச்சிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஏன் அது கிடைக்காம போகும்?
You are suffering because you are disobeying. Therefore you are suffering.
நீங்க துன்பப்படுறீங்க, ஏன்னா நீங்க கீழ்படிந்து நடக்கல, நீங்க அவமதிச்சு நடக்கிறீங்க, அதனாலதான் துன்பப்படுறீங்க.
That is it.
அது உங்களுக்கு தெரியணும்.
It is only the suffering population theory, this theory, that theory will be only the human society. Because they are regularly defying the existence of God. Science, science.
மக்கள் தொகை பெருக்கும், இந்த கொள்கை அந்த கொள்கை, இது எல்லாமே மனித சமுதாயத்தில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நீங்க கடவுள் இருக்காருன்றத மறுத்துக்கிட்டே இருக்கீங்க, விஞ்ஞானம் விஞ்ஞானம் விஞ்ஞானம்ன்ற பேர்ல.
Now there are so many suffering people. Why your science cannot provide them food? So this is wrong here.
எத்தனையோ துன்பப்படக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க, ஏன் உங்களுடைய விஞ்ஞானம் அவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேங்குது? அதனால இது தப்பான ஒரு கொள்கை.
You have to satisfy the supreme supply, then you get sufficient production and you'll be happy.
உச்சமான நிலையில எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவரை நீங்க திருப்தி படுத்தணும், அப்போ உங்களுக்கு தேவையான உற்பத்தி கிடைக்கும், அப்போ உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். யாகங்களை செய்வதால் சில உபவிளைவுகள் ஏற்படுகின்றன என்ற போதிலும் இறுதியில் யாகங்கள் பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி கொடுப்பதற்கு உண்டானவையே. யாகங்களை செய்வதால் எல்லா செயல்களும் தூய்மை அடைகின்றன என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது.
Yes, when you perform just like we are performing here, sacrifice of some kirtan, everything will find you purified. In this temple, you go corner to corner, you'll find everything sanctified.
இங்க நாம இந்த சங்கீர்த்தன யக்ஞம் புரிஞ்சிட்டு இருக்கோம், எல்லாமே இங்க தூய்மைப்படுத்தப்படுது. இந்த கோயில்ல நீங்க மூளை மூளைக்கு எங்க போனாலும் நீங்க பார்க்கலாம், அது எல்லாமே புனிதமானதா தூய்மைப்படுத்தப்பட்டதா இருக்கு.
Why? Because he has said this sacrifice of Sankirtan is being performed.
ஏன் ஏன்னா நாங்கள் இங்கே இந்த சங்கீர்த்தன யஜ்யான்ற யாகத்தை புரிஞ்சிருக்கோம்.
So as soon as you take up the process of sacrifice, automatically everything will be hygienic, purified, health, wealth, everything, complete.
நீங்கள் இந்த யாகம் அப்படின்ற இந்த வழிமுறையை எடுத்துக்கொண்ட உடனே தானாகவே எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானதா, தூய்மைப்படுத்தப்பட்டதா, மிக வளமானதா, எல்லாமே பூர்ணமானதா இருக்கும். யாகம் செய்தால் உணவு தூய்மை அடைகிறது. தூய்மையான உணவை உட்கொள்வதால் வாழ்க்கை தூய்மையாகிறது. தூய்மையான வாழ்வினால் ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடைகின்றன.
Yes, even George Bernard Shaw, he has written, you are what you eat. Your body is purified or impurified according to the foodstuff you eat.
ஆமா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா கூட நீங்க என்ன உண்றீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிறீர்கள்னு சொல்லியிருக்கார். அதாவது உங்களுடைய உடல் தூய்மை அடையிறதோ அசுத்தம் அடையிறதோ நீங்க உண்ணக்கூடிய உணவை பொறுத்ததா இருக்கு.
Therefore we forbid, don't eat this, don't eat that. You have got sufficient food, grains, meal, butter and fruits, sufficient.
அதனாலதான் நீங்க இதை சாப்பிடாதீங்க, நீங்க அதை சாப்பிடாதீங்கன்னு தடை போடுறோம். உங்களுக்கு போதுமான உணவு இருக்கு, தானியங்கள் இருக்கு, பால் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, பழங்கள் இருக்கு, போதுமானதா இருக்கு.
Why should we eat meat? That is not sanctified. But this is nature's product offered to Krishna. And you eat and you become healthy and sanctified in mind, in body. Then you can understand Krishna consciousness. You can make progress in that way.
ஏன் நீங்க மாமிசத்தை சாப்பிடணும்? அது தூய்மைப்படுத்தப்பட்டதல்ல. ஆனால் இது இயற்கையான உற்பத்தி. இது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்கள் மன தூய்மை அடையும், உங்கள் உடல் தூய்மை அடையும். அப்போ நீங்கள் கிருஷ்ண பக்தின்னா என்னன்றதை புரிந்து கொள்ளலாம். உங்களால் அந்த விதத்தில் முன்னேற்றத்தை அடைய முடியும்.
If your body is not sanctified, it is impure. How can you understand the pure consciousness or Krishna consciousness?
இப்போ உங்களுடைய உடல் தூய்மை அடையாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த தூய்மையான உணர்வான இந்த கிருஷ்ண உணர்வை எப்படி உங்களால் புரிந்து கொள்ள முடியும்? அதனால தான் இந்த கொள்கைகளை, இந்த விதிமுறைகளை நம்ம தொடர்ந்து பின்பற்றணும். தூய்மையான வாழ்வினால் ஞாபகத்தை கொடுக்கும் நுண்ணிய திசுக்கள் தூய்மை அடைகின்றன. மேலும் ஞாபகம் புனிதமடைந்த பின்பு ஒருவன் முக்தியின் பாதையை பற்றி நினைக்க முடியும்.
Just like in our contaminated state, we become diseased.
உதாரணத்துக்கு நம்ம களங்கமடைந்த நிலையில நம்ம வியாதியஸ்தன ஆகிறோம்.
What is disease?
வியாதின்றது என்ன?
As soon as you contaminate or infected by some impure thing, you become diseased.
நீங்க களங்கப்பட்டு போயிட்டீங்கன்னா அல்லது ஏதாவது அசுத்தமான ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க வியாதியஸ்தனா ஆகுறீங்க.
Similarly, our this disease, material disease, birth, death, old age, this is they are some kind of disease.
அதே மாதிரி நம்முடைய வியாதி, இந்த பௌதிக வியாதி, பிறப்பு, இறப்பு, வயோதிகம், இவைகள் எல்லாம் ஒரு வகையான வியாதி.
Otherwise, I am spirit, soul, I am pure as God, because I am part and parcel of God.
அப்படி இல்லைன்னா நான் ஆத்மா, நான் தூய்மையானவன். கடவுள் எப்படி தூய்மையானவரோ அதே போல நானும் தூய்மையானவன். ஏன்னா நான் அவரோட அம்சம்.
Due to my impurities of this material body, I am suffering. So if you purify your existence, then you get the quality in complete pureness of God, you become happy.
இந்த ஜட உடல் அப்படின்ற இந்த களங்கத்தினால நான் துன்பப்பட்டு இருக்கேன். நீங்க உங்களுடைய இருப்பை தூய்மைப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அப்போ அந்த பூரணமான தூய்மையான அந்த கடவுளுடைய குணத்தை நீங்க அடைவீங்க. பிறகு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
ஆனந்தமாய் அபியாசாத் சச்சிதானந்த விக்ரஹா யூ பிகம் ஜாலி.
ஆனந்தமயோபியாசாத் சச்சிதானந்த விக்ரஹா, நீங்க ரொம்ப மகிழ்ச்சியானவர் ஆயிடுவீங்க.
பிரம்மபூத பிரசன்னாத்மா, as soon as you purify yourself and become identified with the existence of God, immediately become joyful, no anxiety.
பிரம்மபூத பிரசன்னாத்மா, நீங்க உங்களை தூய்மைப்படுத்திட்டு கடவுளோட இருப்போட உங்களை அடையாளப்படுத்தி கொண்டீங்கன்னா உடனடியாக நீங்க மகிழ்ச்சியானவர் ஆயிடுவீங்க, கவலையே கிடையாது. பிரம்மபூத பிரசன்னாத்மா.
So you have to purify your existence. If you keep your body impurified, then how can relish the purified consciousness? So you have to do it.
அதனால உங்களுடைய இருப்பை நீங்க தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். நீங்க உங்களுடைய உடலை தூய்மை இல்லாம வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ எப்படி உங்களால இந்த தூய்மை அடைந்த உணர்வை உணர முடியும்? அதனால நீங்க இதை செய்தாகணும். இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து தற்கால சமுதாயத்தின் அவசிய தேவையான கிருஷ்ண உணர்விற்கு வழிகாட்டுகின்றன.
But he who enjoys these gifts without offering the demigods in return is certainly.
12th ஸ்லோகம். பல்வேறு வாழ்க்கை தேவைகளின் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்களால் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் அளிக்கின்றார். இத்தகைய அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிப்பவன் நிச்சயமாக திருடனே
ஆவான்.
மிக கடுமையான வார்த்தை இங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு.
Mention there is a recommendation that you should perform Surya Yagya. Surya means the sun.
Neenga Surya Yagyam porayanum appdin solli parindurikkapattirukku.
The sun is supplying you so much heat, warmth, and don't you want to give in some tax or satisfying by sacrifices?
Suryan ungalku evlo veppatha kodukudhu, நீங்க அதுக்காக ஏதாவது வரி கட்டணும் அல்லது யாகத்து மூலமா அவரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கலையா?
That is our duty. If you are receiving from me so many things and if you do not at least acknowledge your gratitude, then you are a thief.
அது உங்களுடைய கடமை. இப்ப என்கிட்ட இருந்து நீங்க பல விஷயங்களை பெறறீங்க அப்படின்னா அதை நீங்க ஒத்துக்கொள்ளல, அதுக்காக நீங்க நன்றி கடன்பட்டவரா இல்ல அப்படின்னா அப்ப நீங்க திருடன் ஆயிடுறீங்க.
We are receiving so many benefits through the agents of the Supreme Personality of Godhead, and if we do not acknowledge him, though God is great, he is so kind, in spite of our so many faults, he is supplying us nice food stuff, nice everything.
நம்மிடத்துல எவ்வளவோ குறைகள் இருக்கும் பட்சத்திலையும் ரொம்ப அற்புதமான உணவு பதார்த்தங்கள், எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் கடவுள் ரொம்பவும் உயர்ந்தவரா, ரொம்ப கருணை வாய்ந்தவரா இருக்கிறதால அவருடைய பிரதிநிதிகள் மூலமா நமக்கு கொடுத்துட்டு இருக்கார். அதை நம்ம ஒத்துக்கொள்ளல அப்படின்னா
So how much ungrateful the human society has become, just imagine. And they want peace and prosperity. Nonsense. Where is peace and prosperity?
அப்போ இந்த மனித சமுதாயம் எந்த அளவுக்கு நன்றி கெட்டதா இருக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்களுக்கு அமைதி வேணும், ரொம்ப வளமாக வாழணும்னு விரும்புகிறாங்க. அபத்தமான இந்த மக்கள்கிட்ட எங்கே அமைதியும் வளமும் இருக்க முடியும்?
நீங்கள் துன்பப்பட்டதான்
ஆகணும். அதை நீங்கள் அடைய வேண்டியது தான். 13th ஸ்லோகம். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள்.
Yes, devotees, how much they are grateful. Krishna Prasad. Krishna, you have sent so nice fruit, nice flower. First of all, you enjoy. Oh, God is very satisfied.
ஆமா, பக்தர்கள் எந்த அளவுக்கு கிருஷ்ண பிரசாதத்துக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்காங்க பாருங்க. கிருஷ்ணா, நீங்கள் நல்ல பழங்கள் நல்ல மலர்கள்லாம் அனுப்பி வச்சுருக்கீங்க, முதல்ல நீங்கள் அனுபவிங்க. ஓ, கடவுள் ரொம்ப திருப்தி அடைவார் அப்போ.
ஜஸ்ட் லைக் எ பாய், மை டியர் ஃபாதர், தி ஸ்வீட் மீட் இஸ் வெரி நைஸ், யூ டேக்.
ஒரு சிறுவனை போல அவன் சொல்றான், எனது அருமை தந்தையை, இந்த இனிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க.
Father knows the sweet meat was purchased by him, where the boy can get the sweet meat. But because the son is offering to the father in love and affection, father says, oh, give me, it's very nice.
தந்தைக்கு தெரியும் அந்த இனிப்பு வாங்கிட்டு வந்ததே இவர் தான், அப்படி இல்லைன்னா அந்த பையனுக்கு அந்த இனிப்பு எங்கிருந்து கிடைக்கும்? ஆனால் அந்த மகன் அந்த அன்போடு பாசத்தோடு தந்தைக்கு அதை அர்ப்பணிக்கும் போது தந்தை, ஓ, நீ எனக்காக கொடுக்கறியா, ஓ, ரொம்ப நல்லா இருக்கு.
Therefore, we cannot offer any Krishna. Krishna is self-sufficient. He does not require your offering of this food stuff, that food.
அதனால தான் கிருஷ்ணருக்கு நம்ம எதையும் அர்ப்பணிக்க முடியாது. கிருஷ்ணர் சுயமாகவே திருப்தி அடையக்கூடியவர். அவருக்கு இந்த மாதிரியான உணவு அந்த மாதிரியான உணவு அப்படின்னு எதுவும் அர்ப்பணிச்சு தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பாசத்தோட அன்போட நீங்க அர்ப்பணிச்சிங்கன்னா அவர் அதை ஏற்றுக்கொள்றார். அவர் அதை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய வாழ்க்கை உடனடியா மிக புனிதமானதாயிடுது.
Not in the hotel, not in the restaurant. Simply Krishna Prasad. That will keep me free from all.
அதனால தான் நம்ம எப்பொழுதும் கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே எடுத்துக்கொள்ளணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. உணவகங்கள்லயோ மற்ற ஹோட்டல்கள்லயோ இருக்கக்கூடாது. வெறுமனே கிருஷ்ண பிரசாதம், அது நம்மளை எப்பவும் தூய்மையா வச்சிருக்கும். தங்களது சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே
உண்கிறார்கள்.
வெறுமனே ரொம்ப நல்ல உணவு பதார்த்தங்கள், சுவைமிக்க பதார்த்தங்களை நீங்க கிருஷ்ணருக்காக தயாரிக்கலாம். அது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பதார்த்தங்களா கூட இருக்கலாம்.
பட் ஆஸ் சூன் ஆஸ் யூ prepare for yourself or you try to satisfy your tongue, then you are bound down by the laws of nature, anything.
ஆனா உங்களுக்காக அல்லது உங்களுடைய நாக்க திருப்தி படுத்துறதுக்காக நீங்க தயாரிக்கிறீங்க அப்படின்னா உடனடியா நீங்க இயற்கையோட சட்டத்தால பந்தப்பட்டு போறீங்க.
That is sinful.
ஏன்னா அது பாவகரமானது.
Sinful. If you do not acknowledge, if you do not acknowledge the authority, you do not feel your gratitude for the supply, then you are a thief.
நீங்க அதிகாரியை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல, உங்களுக்கு கொடுத்தவருக்கு நன்றி செலுத்த நீங்க தயாரா இல்ல அப்படின்னும் போது நீங்க திருடன் ஆயிடுறீங்க.
Especially it is mentioned, it is thief.
குறிப்பா இங்க அது சொல்லப்பட்டிருக்கு, அவன் திருடன்.
I am taking your things, I am eating, but I am not feeling any gratitude for you, then I am a thief.
உங்களோட பொருளை எடுத்து நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவனா இல்ல அப்படின்னா அப்ப நான்
திருடன்.
14th ஸ்லோகம். மழையால் தோற்றுவிக்கப்படும் தானியங்களால் எல்லா ஜீவன்களின் உடல்களும் வாழ்கின்றன. யாகத்தால் மழையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும்
உண்டாக்கப்படுகின்றன.
இது ஒரு சுழற்சி. நம்ம உணவு தானியங்களால வாழ்ந்துட்டு இருக்கோம். மாமிசம் உண்றதால மட்டுமே நம்மால வாழ முடியாது, அது சாத்தியம் அல்ல.
However, a great meat eater, maybe, he must have some grain, some vegetable. That is his life.
என்னதான் பெரிய அளவில் மாமிசம் சாப்பிட்றவரா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சமாவது தானியமோ அல்லது காய்கறிகளோ இருந்தாதான் அவருக்கு வாழ முடியும்.
Therefore, grains, vegetables, they are actually our food.
அதனாலதான் தானியங்களும் காய்கறிகளும் தான் நமக்கான உணவு.
Now, I am living and getting energy by eating grains and vegetables.
இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், தானியங்களும் காய்கறிகளும் சாப்பிடறதால எனக்கு சக்தி கிடைச்சிட்டு இருக்கு.
How my energy should be utilized?
இப்ப என்னுடைய அந்த சக்தியானது எப்படி உபயோகப்படுத்தப்படணும்?
It should be utilized for the purpose from where I am getting energy.
எங்கிருந்து நான் சக்தியை பெறறனோ அந்த நோக்கத்துக்காக இந்த சக்தி உபயோகப்படுத்தப்படணும்.
I am getting energy from the Supreme Lord by supply of these foodstuffs.
முழுமுதற் கடவுள் உணவை நமக்கு கொடுக்கறதால அதிலிருந்து நான் சக்தியை பெற்றுக் கொண்டிருக்கேன்.
Therefore, my energy should be utilized for the service of the Supreme Lord. That is called sacrifice.
அதனால என்னுடைய சக்தியை அந்த முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக ஈடுபடுத்தப்படணும். அதுக்கு பேர் தான் யாகம்.
So I should be strong enough to offer sacrifice to the Lord. By sacrifice, the demigods, the Lord will be pleased and there will be sufficient rain. There will be again production. Again you will eat. Again you will get strength. Again you will offer sankirtan. This cycle must go on.
அதனால அந்த முழுமுதற் கடவுளுக்கு யாகத்தை அர்ப்பணிக்கிற அளவுக்கு நான் சக்தியோடு இருக்கணும். அந்த யாகத்தினால தேவர்கள் கடவுள் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. அது பிறகு போதுமான மழை பொழியும். அது பிறகு மறுபடியும் போதுமான தானியங்கள் உற்பத்தி ஆகும். மறுபடியும் நம்ம சாப்பிடுவோம். மறுபடியும் நமக்கு பலம் கிடைக்கும். மறுபடியும் நம்ம இந்த சங்கீர்த்தனத்தை அர்ப்பணிக்கணும். இதுதான் அந்த சுழற்சி. இது தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்.
You get from the Supreme Lord supply by natural ways, you get strength, and your strength should be utilized not for sense gratification.
முழுமுதற் கடவுள்கிட்ட இருந்து அவருடைய இயற்கையான அந்த வழிமுறை மூலமா நீங்க சக்தியை பெறணும். ஆனா உங்களுடைய சக்தியை உங்களுடைய புலனின்பத்துக்காக நீங்க உபயோகிக்க கூடாது.
Because I am now very stout and strong, oh, let me enjoy senses. Then you are sinful.
நான் ரொம்ப பலமான ஆரோக்கியமானவனா இருக்குன்றதுனால நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன்னா அது பாவகரமானது.
And if you use your strength for satisfying the Supreme Lord, then your energy is properly utilized.
ஆனா உங்களுடைய சக்தியை அந்த முழுமுதற் கடவுளை திருப்திப்படுத்துறதுக்காக ஈடுபடுத்துறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய சக்தி முறையா உபயோகப்படுத்தப்பட்டதாகுது. இதுதான் வழிமுறை. பதினைந்தாவது ஸ்லோகம். விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக வீற்றுள்ளார். பொருளுரை. யஜ்ஞார்த்த கர்மம், அதாவது கிருஷ்ணனை திருப்திக்காக செயலாற்றுவதன் தேவை.
யஜ்ஞார்த்த கர்மம், யஜ்ஞா மீன்ஸ் சாக்ரிஃபைஸ், ஆர்த்தம் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அண்ட் கர்மா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி.
யஜ்ஞார்த்த கர்மா, யஜ்ஞா அப்படின்னா யாகம், அர்த்தா அப்படின்னா நோக்கத்துக்காக, மற்றும் கர்மா அப்படின்னா பல நோக்கு செயல்கள்.
Everyone is engaged in some activity. But what shall be the purpose of such activity?
எல்லாருமே சில வகையான செயல்களில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த செயல்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்?
யஜ்ஞார்த்த, யஜ்ஞார்த்த மீன்ஸ் சிம்பிளி டு சாட்டிஸ்ஃபை லார்ட் விஷ்ணு ஆர் கிருஷ்ணா. தட் ஷுட் பி தி பர்பஸ்.
யஜ்ஞார்த்தா, யஜ்ஞார்த்தா அப்படின்னா பெருமனே பகவான் விஷ்ணுவை அல்லது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். அதுதான் நோக்கமாக இருக்கணும்.
Yeah.
The Vedas are therefore codes of working direction. Anything performed.
நாம் யஜ்ய புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்ற வேண்டுமெனில் பிரம்மன் எனப்படும் திவ்யமான வேதங்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டறிய வேண்டும். வேதங்களே நமது செயல்களுக்கான வழிகாட்டிகளாகும்.
Just like you get license to do some business. Why? The government gives you license to do some business.
இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னா அதுக்கு உரிமம் பெறுறீங்க. அரசாங்கம் அந்த வியாபாரம் செய்யறதுக்காக உரிமம் கொடுக்குது. ஏன்?
That means if you want to do business, you must satisfy the government.
அப்படின்னா நீங்க வியாபாரம் பண்ணணும்னா நீங்க அரசாங்கத்தை திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு.
You cannot do whimsically.
நீங்களா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்திட முடியாது.
You cannot do. This is Veda.
உங்களால அதை செய்ய முடியாது. அதுதான் வேதம்.
One who is law-abiding subject.
சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒருத்தர்.
Similarly, anyone who is following the course of Vedas or scriptures, he is actually working.
அதே மாதிரி யார் ஒருத்தர் வேதங்கள் அல்லது இலக்கியங்களோட கொள்கைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே செயல்படக்கூடியவர்கள்.
Otherwise, persons who are violating is becoming implicated. Criminal.
அப்படி இல்லைன்னா யாரெல்லாம் இந்த சட்டத்தை மீறுறாங்களோ அவர்கள் ரொம்ப சிக்கலானவர்களா ஆயிடுறாங்க. அவங்க குற்றவாளிகள்.
Similarly, if we defy the rules and regulation of Vedas or scripture, then we are being implicated. A criminal for being punished.
அதே மாதிரி இப்போ வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய உபதேசங்களை நம்ம மீறணும், அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அப்ப நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். நம்ம தண்டனைக்குரிய குற்றவாளிகளாயிடும்.
Therefore, work should be yogyartha for the satisfaction of Vishnu or the Supreme God.
அதனாலதான் நம்முடைய செயல்கள் விஷ்ணு அல்லது அந்த உயர்ந்த அரசாங்கத்தை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்துல யஜ்யார்த்தாவா இருக்கணும்.
That should be the mode of work.
அந்த விதத்துல தான் நம்முடைய செயல்கள் இருக்கணும்.
Vikarma.
Vikarma. Unauthorized work or sinful work.
Yes.
Therefore, one should always take direction when the Vedas
வேதங்களின் வழிகாட்டுதலின்றி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் விகர்மங்கள், அதாவது அங்கீகரிக்கப்படாத செயல்கள் அல்லது பாவச் செயல்கள் எனப்படும். எனவே செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
The same example, as I always cite, that your direction is keep to the right. Then if you don't keep to the right, if you go to the left, then it is vikarma. Your driving is unlawful. You are immediately...
எப்பவும் கொடுக்கிற அதே உதாரணம் இது. நான் எப்பவும் கொடுக்கிற அதே உதாரணம் இது. இப்போ இங்கே நீங்கள் வலது பக்கமாக போகிறீங்க. நீங்கள் வலது பக்கம் போகிறத விட்டுட்டு இடது பக்கமாக நீங்கள் போனீங்கன்னா அப்போது அது விகாரமா. உங்களுடைய அந்த வாகனம் ஓட்டுறது சட்டத்தை மீறினதாகிடுது. அதனால் நீங்கள் உடனடியாக தண்டிக்கப்படுறீங்க.
Similarly, as soon as we perform vikarma.
அதே மாதிரி நீங்கள் விகாரமா செயல்களில் ஈடுபட்ட உடனே
கர்மா விகாரமா அகர்மா. There are three kinds of work.
கர்மா விகர்மா அகர்மான மூன்று வகையான செயல்கள் இருக்கு.
விகர்மா மீன்ஸ் அகைன்ஸ்ட் தி ரூல்ஸ்.
விகர்மா அப்படின்னா விதியை மீறி நடக்கக்கூடிய செயல்.
As soon as we act against the rules, immediately we are bound up by the criminal code.
விதிமுறைகளுக்கு எதிராக நம்ம செயல்பட்ட உடனே நீதித்துறையோட சட்டங்களுக்கு உட்பட்டவர்களா ஆயிடும் நம்ம.
Therefore, if we work for the Supreme Government, Krishna, simply for his satisfaction, there is no vikarma, there is no criminality.
அதனால தான் நீங்க வெறுமனே அந்த மிக உச்ச அரசாங்கரமான கிருஷ்ணருக்காக நீங்க செயல்பட்டீங்கன்னா அங்க விகர்மான்றது கிடையாது, அங்க குற்றம் அப்படின்றது கிடையாது.
There is no criminality. Because ultimately, the Supreme Lord is to be satisfied.
அங்க குற்றமே கிடையாது. ஏன்னா இறுதியில அந்த முழுமுதற் கடவுள் தான் திருப்தி அடைய வேண்டியவர்.
So if you work for the satisfaction of the Supreme Lord, you are not subjected to any criminal law.
அதனால அந்த முழுமுதற் கடவுளோட திருப்திக்காக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த வகையான குற்றத்துக்கும் ஆளானவர் அல்ல.
You are free. That is liberation.
நீங்க சுதந்திரம் ஆயிடுவீங்க, அதுதான் விடுதலை. சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதே போல இறைவனின் உயர் விதிகளுக்கு ஏற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும். வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து நேரடியாக தோன்றியவை. நான்கு வேதங்களான ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வ வேதங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து தோன்றியவை. சர்வசக்தி பொருந்தியவரான கடவுள் மூச்சாலும் பேசும் வல்லமை உடையவர். தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் தனிப்பெறும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை பிரம்மசமிதியில் விவரிக்கின்றது.
We should not think how it is that Lord gave his laws through breathing.
எப்படி கடவுள் இந்த சட்டத்தை எல்லாம் அவருடைய சுவாசத்திலிருந்து கொடுத்தார் அப்படின்றத நம்ம சிந்திக்க கூடாது.
Because with breathing we cannot speak anything.
ஏன்னா வெறும் சுவாசத்தினால நம்மால எதையும் பேச முடியாது.
That means I am calculating the strength of God with my capacity.
அப்படின்னா கடவுளுடைய பலத்தை எனக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதியோட அடிப்படையில வச்சு கணக்கிட்டு பாக்கிறேன்.
The Brahma Sangita says, no, angani jasa sakalendra vittimanti. Every part, every limb of the body of Krishna, the Supreme Personality, can act of other limb.
Brahma Samhita அப்படி இல்லைன்னு சொல்லுது. முழுமுதற் கடவுளான ஸ்ரீகிருஷ்ணருடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அங்கங்களும் மற்ற உறுப்புகளோட செயல்களை செய்ய முடியும். உதாரணத்துக்கு என்னால என்னுடைய கண்களால மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் கிருஷ்ணர் அவருடைய விரலாலையும் பார்க்க முடியும். அதுதான் அவர் சர்வ சக்தி உடையவர் என்றது.
Omnipotency means every limb has got the potency of all other limbs. That is called omnipotence.
Sarva shakti appadina ella urupugalum matra urupugaloda shaktiyum kondirukku, adha sarva shakti.
We speak of omnipotency while you do not know the meaning of omnipotence.
Sarva shaktiye patri nama pesrom, ana andha sarva shaktikana artham enna endradha namakku theriyala.
This is omnipotence.
Idha sarva shakti.
That by his glance God created this world by his glance.
அடுத்து பகவான் இந்த உலகத்தை அவருடைய பார்வையாலேயே படைச்சிருக்கார். இதுதான் வேத மந்திரங்கள். அதனால எப்படி கடவுள் வெறுமனே பார்வையாலேயே படைப்பை ஏற்படுத்த முடியும்னு நம்ம கேட்க கூடாது. இதுதான் சர்வ சக்தி அப்படின்றது.
Why do you think in terms of your capacity? That is materialism.
ஏன் உங்களுடைய திறனை அடிப்படையா வச்சு நீங்க சிந்திக்கிறீங்க? அது பௌதிகமானது.
As soon as you think of God in my capacity, that is materialism.
என்னுடைய திறனை அடிப்படையாக வச்சு கடவுளையும் கணக்கு போட்டேன்னா அது பௌதிகமானது.
You have to accept as it is said in the Vedas, then you understand what is God. Otherwise you cannot.
வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை உள்ளபடி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களால் கடவுள்னா என்னன்றதை புரிஞ்சு கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால் முடியாது.
And he can impregnate by his eyes. It is said that he glanced over the material nature and thus fathered all the living entities. So, after impregnating the conditioned soul into the womb of material nature, he gave his direction in the Vedic wisdom as to how such conditioned souls can return home back to Godhead. We should always remember that the conditioned souls in material nature are all eager for material enjoyment. And the Vedic directions are so made that one can satisfy one's perverted desires, then return to Godhead, having finished his so-called enjoyment. It is a chance for the conditioned soul to attain liberation. Therefore, the conditioned souls must try to follow the process of yajna, by becoming Krishna conscious. Those who have not followed the Vedic injunction may adopt the principles of Krishna consciousness, and that will take the place of performance of Vedic yajna.
தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் செய்யும் தனிப்பெரும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை பிரம்மசமிதை விவரிக்கின்றது. வேறு விதமாக கூறினால், மூச்சால் பேசவும் கண்களால் கருவூட்டவும் அவருக்கு வல்லமை உண்டு. உண்மையில் தனது கண்களால் பௌதிக இயற்கையை பார்த்ததன் மூலமாக ஜீவன்களை அதனுள் அவர் கருவுறச் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இயற்கையின் வயிற்றில் உயிர்களை கருத்தரிக்கச் செய்த பிறகு கட்டுண்ட அவ்வுயிர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான வழிமுறைகளையும் வேதங்களில் விவரித்தார் இறைவன். பௌதிக இயற்கையின் வசப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரின் புலனின்பத்தை மிகவும் விரும்புகின்றனர் என்பதை நாம் எப்போதும் நினைவு கொள்ள வேண்டும். ஆனால் திருப்படைந்த நமது இச்சைகளை எல்லாம் பூர்த்தி செய்து இன்பம் என்று நினைப்பவற்றையெல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்னர் கடவுளிடம் திரும்பும்படியாக வேத விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டுண்ட ஆத்மாக்கள் முக்தி அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பாகும். எனவே கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வுடையவர்களாகி யஜ்ய வழிமுறையை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை வேத நெறிகளை பின்பற்றாமல் இருந்தவர்களும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் தளத்திலிருந்து வேத யாகங்கள் அல்லது கர்மங்களை செயலாற்ற முடியும்.
Certainly leads a life of sin. For a person delighting only in the senses lives in vain.
பதினாறாவது ஸ்லோகம். எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பொருளுரை படிங்க.
Is condemned herewith by the Lord. For those who want to enjoy this material world, the above-mentioned cycle of sacrifices is absolutely necessary. One who does not follow such regulations in living is living a very risky life, being condemned more and more. By nature's law, this human form of life is specifically meant for self-realization in either of the three ways, namely karma yoga, jnana yoga, or bhakti yoga. There is no necessity of rigidly following the performances of the prescribed yajnas. Such transcendentalists are above vice and virtue. But those who are engaged in sense gratification require purification by the above-mentioned cycle of yajna performances. There are different kinds of activities. Those who are not Krishna conscious are certainly engaged in sensory consciousness, and therefore they need to execute pious work. The Yajna system is planned in such a way that the sensory conscious person may satisfy their desires without becoming entangled in a reaction to such sense-gratifying work. The prosperity of the world depends not on our own efforts, but on the background arrangement of the Supreme Lord, directly carried out by the demigods. Therefore, these sacrifices are directly aimed at the particular demigods mentioned in the Vedas. Indirectly, it is a practice of Krishna consciousness, because when one masters the performance of yajna, one is sure to become Krishna conscious. If, having performed yajna, one does not become Krishna conscious, such principles are counted as only moral codes. One should not, of course, limit his progress to the point of moral code, but should transcend them to attain Krishna
consciousness. புலனின்பம் அனுபவங்கள் எனும் பணவெறியாளர்களின் கொள்கை இறைவனால் இங்கு கண்டிக்கப்படுகிறது. எனவே இப்பௌதிக உலகில் அனுபவிக்க விரும்புவோர் முந்தைய ஸ்லோகங்களில் கூறப்பட்ட யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். இத்தகைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காதவனின் வாழ்க்கை மேன்மேலும் இழிந்து அபாயகரமான நிலையை அடைகிறது. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன்னுணர்வுக்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் எனும் மூன்று வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன்னுணர்வை அடையலாம். நன்மை தீமைகளை கடந்து வாழும் ஆன்மீகவாதிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை கண்டிப்பாக செயலாற்றும் அவசியம் இல்லை. ஆனால் புலனுகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறிய யாகச் சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். பல்வேறு விதமான செயல்கள் உண்டு. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுவர் என்பது நிச்சயம். எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும். புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அச்செயல்களின் விளைவுகளில் சிக்கிக் கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகம் வளம் பெறுவது நமது சொந்த முயற்சியால் அல்ல, அது பின்னணியில் இருக்கும் முழுமுதற் கடவுள் செய்து தரும் ஏற்பாட்டினை பொறுத்ததாகும். இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயலாற்றப்படுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தேவரை மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. இது மறைமுகமான கிருஷ்ணவுணர்வு பயிற்சியாகும். ஏனெனில் யாகங்களை செய்பவன் பக்குவமடையும் போது அவன் கிருஷ்ணவுணர்வை அடைவது உறுதி. ஆயினும் இதுபோன்ற யாகங்களை செய்தும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடையவில்லை எனில் இவை வெறும் புண்ணிய செயல்களாகவே கருதப்படும். எனவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயல்களுடன் நிறுத்தி கொள்ளக்கூடாது, அதனை தாண்டி கிருஷ்ண உணர்வினை அடைய வேண்டும்.
கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் ட்ரான்சென்டென்ட் மோரல் கோட்ஸ் தேர் ஆர் டு மெட்டீரியல் பர்ஃபெக்ஷன்.
கிருஷ்ண உணர்வுன்றது உன்னதமானது. ஆனால் இந்த பௌதிக நீதிகள்லாம் பௌதிகமான பக்குவ நிலை வரைக்கும் தான்.
Of course, one who has not attained material perfection, he cannot attain to Krishna consciousness.
உறுதியா, பௌதிகத்தில் பக்குவ நிலை அடையாத ஒருத்தனால கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது.
Just like one who has not passed his graduation in the university, he cannot take up law course, that is law in India.
உதாரணத்துக்கு, பல்கலைக்கழகத்தில் படித்து பட்டம் பெறாத ஒருத்தர் சட்டத்தை படிக்க முடியாது. அதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம்.
But one who has taken to the law course, it is to be understood that he has passed his graduation in the college.
ஆனால் யார் ஒருத்தர் சட்டப்படிப்பை படிச்சுட்டு இருக்காரோ அவர் கல்லூரி படிப்பை முடித்தவர் அப்படின்றது புரிந்து கொள்ளப்படுது.
Similarly, one who has taken Krishna consciousness as seriousness, then it is to be understood that he has performed all kinds of sacrifice. That is the reason.
அதே மாதிரி யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணர்வோட தீவிர தன்மையை ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவர்கள் எல்லா வகையான யாகங்களையும் செய்தவர்களா புரிந்து கொள்ளப்படுது. அதுதான் அதனுடைய விளைவு.
But one who is not Krishna consciousness, he must abide by the rules of sacrifices.
ஆனால் யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் இல்லையோ அவர் இந்த யாகங்களுக்கான விதிமுறைகளுக்கு உட்பட்டவராக இருக்கணும்.
But in this age, it is very difficult to follow all the rules and regulations of sacrifice.
ஆனால் இந்த யுகத்தில் யாகங்களுக்கான சட்டதிட்டங்களை பின்பற்றதுன்றது மிக கடினமானது.
Therefore, it is the greatest gift of Lord Chaitanya that you come directly to Krishna consciousness, everything will be done.
அதனால தான் சைத்தன்ய மகாபிரபுவால் கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த மிகப்பெரும் வரம் என்னன்னா, நேரடியா நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வாங்க, எல்லாமே நிறைவேற்றப்படும். அதனால இந்த கிருஷ்ண பக்தி மிகவும் அற்புதமானது.
Immediately you rise to the transcendental platform simply by chanting Hare Krishna.
வெறுமனே ஹரே கிருஷ்ணான்னு ஜபிக்கிறதுனாலே நீங்க உடனடியா உன்னதமான தலத்துக்கு உயர்த்தப்படுறீங்க. பதினேழாவது ஸ்லோகம். ஆனால் மனித பிறவியை தன்னுணர்வுக்காக உபயோகித்து தன்னில் மகிழ்ந்து தன்னிலே திருப்தி கொண்டு தன்னில் பூரணமாக இருப்பவனுக்கு கடமைகள் ஏதுமில்லை.
Here it is plainly said by Lord Krishna.
இங்க மிக தெளிவா பகவான் கிருஷ்ணரால சொல்லப்பட்டிருக்கு.
The self, one who is taking pleasure in self.
யார் ஒருவர் தன்னில் திருப்தி அடைகிறாரோ.
How we can take pleasure in self?
எப்படி நாம தன்னில் திருப்தி அடைய முடியும்?
As soon as we engage ourself with the supreme self, that is enjoyment.
நம்மளை நம்ம அந்த முழுமுதற் கடவுளுடைய சேவையில் ஈடுபடுத்த உடனே நம்ம இன்பத்தை அடைறோம்.
ஆனந்தமயோபியாசா, the supreme lord is joyful.
ஆனந்தமயோபியாசா, முழுமுதற் கடவுள் ஆனந்தமயமானவர்.
Just like if you mix with a joyful society, a joyful person, then automatically you become joyful.
இது எப்படின்னா, ஒரு ஆனந்தமான ஒரு சமுதாயத்தில் அல்லது ஆனந்தமான ஒரு நபரோட நீங்க சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா, அப்போ நீங்களும் தானாவே ஆனந்தமயமாகறீங்க.
There is no necessity of becoming joyful separately. That association will make you joyful.
நீங்க ஆனந்தமயமா இருக்கணும்னா அது தனிமையில தான் அடையணும் அப்படின்றது அல்ல. யாரு ஆனந்தமயமா இருக்காங்களோ அவங்களோட சங்கத்தை எடுத்துட்டாலே நம்ம ஆனந்தமயமாகலாம்.
If you mix with a society criminal, automatically you become criminal.
குற்றவாளிகளோட சமுதாயத்தில் நீங்க சங்கம் எடுத்துக்கொண்டீங்கன்னா தானாகவே நீங்க குற்றவாளிகள் ஆடுறீங்க.
There is no necessity of learning criminality separately. By association, you'll do that.
நீங்க தனியா குற்றம் செய்யறத கற்றுக்கொள்ளணும்ன்றது அவசியம் இல்லை. அவங்களோட சங்கத்தில் இருக்கும் போதே குற்றம் செய்யறீங்க.
Similarly, if you associate with the supreme joyful Krishna, automatically you become joyful.
அதே மாதிரி உச்ச நிலையில ஆனந்தமயமா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரோட சங்கம் எடுத்துட்டீங்கன்னா தானாகவே நீங்களும் ஆனந்தமயமாகறீங்க.
This is Krishna.
இதுதான் கிருஷ்ண உணர்வு.
Automatic.
தானாகவே.
There is no necessity separately how to become joyful.
ஆனந்தமயமா இருக்கிறதுக்கு தனிமையில அதை அடையணுன்றது அவசியம் இல்லை.
Simply by association.
பெருமனே சங்கம் எடுத்துக்கொள்றதாலே.
Therefore here it is said that one who rejoices in, that rejoices by association with the supreme.
அதனால தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தர் தன்னில் திருப்தி அடைகிறாரோ அவர் அந்த முழுமுதற் கடவுளோட சங்கத்தில் இருக்கிறதுனால அந்த திருப்தி அடைகிறார்.
And he is satisfied with the self only. With self, myself, what I am. My identity is that I am eternal servant of God.
மேலும் அவர் தன்னில் திருப்தி அடைகிறார். இப்ப தன்னில் அப்படின்னா நான் யாரு? என்னுடைய அடையாளம் கடவுளுடைய நித்தியமான சேவகன்.
So as soon as I engage myself in the service of God, that is my self-realization.
அதனால என்னன்னா கடவுளுடைய சேவையில ஈடுபடுத்திட்ட உடனே அதுதான் தன்னை அறிதல்.
And if I enjoy in that self-realization, then I have no other duty.
இப்போ அந்த தன்னை அறிதலை நான் அனுபவிக்கிறேன் போது எனக்கு வேற எந்த கடமையும் கிடையாது.
என்னுடைய
கடமைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. எல்லா யாகங்களும் எல்லாமே பூரணமாயிடுது.
No longer has anything to perform. perform as his duty. Due to his becoming Krishna conscious, all the dirty things within are instantly cleansed. Ordinarily an effect of many, many thousands of years of Yajna performance. By such clearing of consciousness, one becomes fully confident of his eternal position in relationship with the Supreme. His duty thus becomes self-illuminated by the grace of the Lord, and therefore he no longer has anything to do in terms of the Vedic injunction. Such a Krishna-conscious person is no longer interested in material activity and no longer takes pleasure in material arrangements like wine, women, and similar infatuations.
பொருளுரை. கிருஷ்ண உணர்வில் முழுமையடைந்த, கிருஷ்ண உணர்வு செயல்களிலேயே பூரண திருப்தி அடைந்த நபர்களுக்கு வேறு எவ்வித கடமையும் இல்லை. கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான யாகங்களை செய்வதற்கு ஈடாக உள்ளிருக்கும் எல்லா கலங்கங்களும் உடனடியாக தூய்மையடைகின்றன. இவ்விதமாக உணர்வை தூய்மைப்படுத்துபவன் பரத்துடனான தனது நித்திய உறவில் அசையாத நம்பிக்கை கொள்கிறான். இவ்வாறாக அவனது செயல்கள் இறைவனின் கருணையால் ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றன. எனவே அவன் வேத விதிகளுக்கு கடன்பட்டவன் அல்ல. இத்தகு கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக செயல்களில் கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. மேலும் மது மாது போன்ற மதிமயக்கும் பௌதிக பொருட்களில் அவன் ஆனந்தம் பெறுவதில்லை.
Nor has he any reason not to perform such work, nor has he any need to depend on any other living being.
18th ஸ்லோகம். தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதால் அடைய வேண்டிய நோக்கம் ஏதும் இல்லை. இத்தகைய கடமைகளை செய்யாதிருக்கும் அவசியமும் இல்லை. மற்ற ஜீவன்களை எதற்கும் நம்பியிருக்க வேண்டியதும் இல்லை.
Therefore, without being attached to the fruits of activity, one should act as a matter of duty. For by working without attachment, one attains the Supreme.
19th ஸ்லோகம். எனவே செயல்களின் பலன்களில் பற்றுதல் கொள்ளாமல் கடமைக்காக செயல்படுவதாக, பற்றின்றி செயலாற்றுவதால் ஒருவன் பரத்தை அடைகிறான்.
This Supreme is the personality of Godhead for the devotee and liberation for the impersonal. A person acting for Krishna or in Krishna consciousness under proper guidance and without attachment to the result of the work is certainly making progress towards the supreme goal of life. Indirectly, Arjuna is told that he should fight the battle of Kurukshetra without attachment in the interest of Krishna because Krishna wanted him to fight. To be a good man or a non-violent man is also a personal attachment.
பொருளுரை. பக்தர்களை பொறுத்தவரை பரம் என்பது பரமபுருஷரான முழுமுதற் கடவுளை குறிக்கும். அருபவாதிகளை பொறுத்தவரை பரம் என்பது முக்தியை குறிக்கும். எனவே தக்க வழிகாட்டியின் கீழ் பலனில் பற்றற்று கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணருக்காக செயல்படுபவன் நிச்சயமாக வாழ்வின் உன்னத இலக்கை நோக்கி முன்னேறுகிறான். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணருக்காக போரிட வேண்டுமென்று அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஏனெனில் அவன் போரிட வேண்டும் என்பது கிருஷ்ணரின் விருப்பம். நல்லவனாகவும் அகிம்சாவாதியாகவும் வாழ நினைப்பது சுயப்பற்றுதலேயாகும். ஆனால் பரமனுக்காக செயல்படுதல்,
yes, to be good man, this consciousness is I am very good man. Or to bad man, I am very bad man. But if you become Krishna conscious, I am neither good man or bad man. I am Krishna's man. That's all.
ஆமாம், இந்த உணர்வு நான் நல்லவன் அல்லது நான் கெட்டவன் அப்படின்ற அந்த உணர்வு. ஆனால் நீங்கள் கிருஷ்ண உணர்வுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லவனும் அல்ல கெட்டவனும் அல்ல, நீங்கள் கிருஷ்ணருடையவன். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுது. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் கிருஷ்ணரோடவன்.
If Krishna wants to kill you, I'll kill you. If Krishna says you do that, I'll do that. That's all.
கிருஷ்ணர் உங்களை கொல்லணும்னா உங்களை கொல்லுவேன். கிருஷ்ணர் இதை செய்யணும்னா நான் அதை செய்வேன். அவ்வளவுதான்.
I am Krishna's man. So he is immediately transcendental to all goodness and badness.
அதனால நான் கிருஷ்ணருடையவன். அதனால உடனடியாக அவன் இந்த நல்லவன் கெட்டவன் எல்லா தன்மைகளுக்கும் அப்பாற்பட்டவன் ஆயிடுறான், உன்னத நிலைக்கு
வந்துடுறான்.
சரி, இங்க நிறுத்திக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா?
எஸ்
சொல்லுங்க. கடமைன்னு சொல்லப்படும் போது எதையுமே செய்ய வேண்டியதில்லைன்னு அர்த்தமா?
If it's not orders, he shall do. But not purposely at your whims.
கிருஷ்ணர் கட்டளை இட்டார்னா நம்ம செயல்படுத்துவோம், ஆனா நம்முடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அல்ல.
There is nothing wrong for a Krishna conscious person.
கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு நபருக்கு இதுல தவறு ஏதும் கிடையாது.
But what we think materially wrong, if it is ordered by Krishna, we shall do it.
ஆனா எதை நம்ம பௌதிகமா தப்பானதுன்னு நினைக்கிறோமோ அது கிருஷ்ணரால கட்டளையிடப்படும் போது அதை நம்ம செய்தாகணும்.
பட் கிருஷ்ணா தேர் இஸ் நோ ராங் ஜஸ்ட் லைக் தி கவர்மெண்ட் ஆர்டர் சம்படி டு பி ஹேங் தட் மீன்ஸ் கில்ஸ்.
கிருஷ்ணருக்கு தவறுன்றது எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு இப்ப அரசாங்கம் யாரையாவது தூக்கிலிட கட்டளையிடுது, அப்படின்னா அவங்களை கொல்லணும்.
தட் டஸ் நாட் மீன் தி கவர்மெண்ட் பிகம்ஸ் கண்டெம்ட்.
ஆனால் அதுக்காக அரசாங்கம் கண்டிக்கப்படணுன்றது அல்ல.
பட் இஃப் ஐ கில் ஐ இமிடியட்லி பிகம் கண்டெம்.
ஆனால் நான் கொன்னேன் அப்படின்னா உடனடியாக நான் கண்டிக்கப்படணும்.
தி கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் பியூர் பிகாஸ் ஃபார் ஹையர் பர்பஸ் தி கவர்மெண்ட் கேன் ஆர்டர் சம்படி டு பி ஹேங் அண்ட் சம்படி டு பி ரிவார்டட். எவ்ரி திங் இஸ் ஜஸ்டிஸ்.
ஆனால் இந்த அரசாங்கம் இன்னமும் தூய்மையானதாகவே இருக்கு. ஏன்னா ஒரு உயர் நோக்கத்துக்காக அரசாங்கம் ஒருத்தரை தூக்கிலிட சொல்லுது, ஒருத்தருக்கு பாராட்டு பட்டம் கொடுக்க சொல்லுது, இதெல்லாமே நீதிப்படி தான் செயல்படுது.
Similarly, when Krishna says you do this, we have no consideration whether material calculation it is good or bad. Yes,
அதே மாதிரி நீங்க இதை செய்யுங்கன்னு கிருஷ்ணர் சொல்லும் போது இது பௌதிகமா நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றி எல்லாம் நாங்க சிந்திக்கிறதே கிடையாது, அவ்வளவுதான்.
பட் வி கேனாட் டு ஆன் ஆர் ஓன் அக்கவுண்ட் தென் இட் இஸ் இம்ப்ளிகேஷன்.
ஆனா எங்களுடைய சொந்த நோக்கத்துக்காக அதை நாங்க செய்து கொள்ளக்கூடாது, அப்ப அது வெறுமனே சிக்கலாயிடும்.
தட் இஸ் தி டெக்னிக்.
அதுதான் யுக்தி.
டோன்ட் திங்க் தட் வி ஆர் நவ கிருஷ்ண கான்சியஸ், வி ஆர் கிருஷ்ணஸ் பர்சன், வி கேன் டு எனிதிங். ஜஸ்ட் லைக் இஃப் எ போலீஸ் மேன் திங்க்ஸ் தட் ஐ ஹேவ் கவர்மெண்ட் மேன், ஐ கேன் டு எனிதிங் வாட் எவர் ஐ லைக். தட் இஸ் ராங்.
நான் கிருஷ்ண உணர்வுள்ளவன், நான் கிருஷ்ணரோடவன், அதனால நான் என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எப்படின்னா ஒரு காவல்துறையை சேர்ந்தவர், நான் அரசாங்கத்தோட ஆள், அதனால நான் என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா விரும்பலாம் அப்படின்னா அது தவறு.
You cannot do that. But if Krishna orders, then it is.
அவரால் அதை செய்ய முடியாது. ஆனா கிருஷ்ணர் கட்டளை இட்டார் அப்படின்னா அப்ப நீங்க அதை செய்யலாம்.
I can't remember where, but I remember reading that Krishna told Arjuna that he can go to the sun planet by worshiping him. Why did he say that?
If I say that he can go to Santa Fe, what is the harm?
இப்போ நீங்க சாண்டா ஃபே போலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுல என்ன தீங்கு இருக்கு?
What is wrong there?
அதுல தப்பு என்ன இருக்கு?
Anywhere if Krishna says that you can go to the sun planet, what is wrong there?
எப்படி இருந்தாலும் இப்ப கிருஷ்ணர் நீங்க சூரிய கிரகத்துக்கு போலான்னு சொல்றாருன்னா அதுல தப்பு என்ன இருக்கு?
And if Krishna desires that he should go to sun planet, then he'll go.
நீங்க சூரிய கிரகத்துக்கு போங்க அப்படின்னு கிருஷ்ணர் விருப்பப்பட்டாருன்னா அப்போ அவர் சூரிய கிரகத்துக்கு போவர்.
What is wrong there? There is nothing wrong.
அதுல தவறு என்ன இருக்கு? அதுல தவறு ஏதும் கிடையாது.
You have to act what Krishna says.
கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நீங்க செயல்படணும்.
It doesn't matter what he says. You should not select Krishna's order according to your choice.
அவர் என்ன சொல்றார் அப்படின்றது ஒரு பொருட்டல்ல. கிருஷ்ணருடைய கட்டளைய உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுக்க கூடாது.
You should accept Krishna's order by Krishna's choice. If Krishna says you go to hell, yes, I am going.
கிருஷ்ணரோட விருப்பத்தின்படி கிருஷ்ணருடைய கட்டளையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ணர் நீங்க நரகத்துக்கு போங்கன்னு சொன்னாருன்னா சரி நான் நரகத்துக்கு போறேன்.
சர்காப பர்க நரகேஸ்வ விதுல்லார்த்த தர்சனா ஃபார் எ கிருஷ்ண கான்சியஸ் பர்சன் தேர் இஸ் நோ டிஸ்டிங்ஷன் தட் திஸ் இஸ் ஹெல் திஸ் இஸ் ஹெவன்.
கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு நபருக்கு இது நரகம் இது சொர்க்கம் அப்படின்ற அந்த வித்தியாசம் எல்லாம் கிடையாது.
தட்ஸ் வை வி ஹேவ் கம் ஹியர் டு ப்ரீச் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வி ஹேவ் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லாஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் பிரிந்தாவன்.
உதாரணத்துக்கு இங்க நாம இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்துக்காக வந்திருக்கோம். பிருந்தாவனம் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்ற அந்த வேறுபாடு எல்லாம் பார்க்கல.
Wherever we am in Krishna consciousness, there is Vrindavan. That's all.
எங்கெல்லாம் நான் கிருஷ்ண உணர்வோடு இருக்கனோ அதுதான் விருந்தாவனம். அவ்வளவுதான்.
I don't live in Los Angeles or anywhere. I live in Krishna consciousness. I preach Krishna consciousness. Therefore, I live in Krishna.
லாஸ் ஏஞ்சல்ஸ்லயோ அல்லது வேற எங்கேயோ நான் வாழ்ந்துட்டு இருக்கல. நான் கிருஷ்ண உணர்வுல வாழ்றேன். நான் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்றேன். அதனாலதான் நான் கிருஷ்ணருள்ள
வாழ்றேன். அதனால
உங்களுடைய கொள்கைகளும் அப்படிதான் இருக்கணும்.
யூ பி ஃபுல் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் யூ ஃபர்கெட் ஆல் அதர் கிருஷ்ணா இஸ் ஆல் பர்ஃபெக்டிங் தேர்ஃபோர் யுவர் லிவிங் இஸ் ஆல் பர்ஃபெக்ட். இஸ் தட் ஆவர் லைஃப்.
நீங்க முழுமையான கிருஷ்ண உணர்வுல இருங்க. மற்ற எல்லாத்தையும் மறந்துடுங்க. கிருஷ்ணர் எங்கும் பரவி இருக்கக்கூடியவர். அதனால தான் உங்களுடைய இந்த வாழ்க்கையும் எங்கும் பரவி இருக்கு. அது சரியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes, it has already begun.
ஆமா, அது ஏற்கனவே தொடங்கிடுச்சு.
You are killing cows, the source of butter. Now, time will come, there will be no more cows.
வெண்ணைக்கு காரணமா இருக்கக்கூடிய பசுக்களை நீங்க கொன்னுட்டு இருக்கீங்க. அதனால பசுக்களே இல்லாத காலம் என்று வரப்போகுது.
Misusing.
துஷ்பிரயோகம் செய்யறது.
Where will you get butter?
எங்க உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கும்?
You cannot manufacture in your factory cow or butter.
உங்களுடைய தொழிற்சாலையில வெண்ணையோ பசுவையோ நீங்க உற்பத்தி பண்ண முடியாது.
You should. Otherwise you are ungrateful.
நீங்க அதை செய்யணும். இல்லனா நீங்க நன்றி கெட்டவர்கள் ஆயிடுறீங்க.
You are drinking milk, you are taking so much butter, milk product, and as gratitude you are killing cows. You should be ashamed.
நீங்க பால் குடிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு வெண்ணெய் எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு பால் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்றீங்க, ஆனா அதுக்கு நன்றி கடனா பசுக்களை கொண்டுட்டு இருக்கீங்க. நீங்க வெக்கப்படணும்.
Even if you have no human feelings, you suck the breast of your mother and kill, is that humanity?
உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாது. உங்க தாயோட மார்ல இருந்து பாலை குடிச்சிட்டு தாய கொன்னீங்கன்னா அது மனிதாபிமானமா?
So, this will be in due course. The milk supply will stop. That is stated in the Srimad Bhagavatam.
அதனால காலப்போக்கில் இந்த பால் வந்து கிடைக்காம போயிடும். அது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
There will be no more milk supply at the end of this Kali Yuga.
கலியுகத்தினுடைய இறுதியில பால் வந்து கிடைக்காம போயிடும்.
See, four things will be stopped. Grains, sugar and milk will be stopped.
இந்த மூன்று நான்கு விஷயங்கள் நின்று போயிடும். தானியங்கள், சக்கரை, பால் இதெல்லாம் கிடைக்காது.
And fruits will not be without any pulp. It will simply seed.
மேலும் பழங்கள் எல்லாம் எந்த சதையும் இல்லாம வெறும் கொட்டை மட்டும் தான் இருக்கும்.
Just like in mango there is seed and pulp. In future you will simply have seed, no pulp.
உதாரணத்துக்கு மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா மாம்பழ சதை சாறு இருக்கு, கொட்டை இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் வெறும் கொட்டை மட்டும்தான் இருக்கும், சாறு இருக்காது.
So you will eat mango simply by tasting the seed.
அதனால நீங்க மாம்பழம் சாப்பிட்றதுன்னா வெறும் கொட்டையை மட்டும் தான் சுவைக்க முடியும்.
There will be no more mango pulp. These are stated in the Bhagavad.
மாம்பழத்தில் சதையோ சாரோ இருக்காது. இதெல்லாம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
The people are so foolish that they are continually committing sinful activities. Therefore, yoga is recommended.
மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து அவங்க பாவ செயல்களில் ஈடுபட்டே இருக்காங்க. அதனால தான் யஜ்யங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு.
But they cannot perform yoga also. The only alternative is to take to Krishna consciousness to save you from all risky life.
ஆனால் அவர்களால் அந்த யாகங்களையும் செய்ய முடியாது. அதனால தான் இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கொள்வது மட்டும்தான் உங்களுடைய இந்த எல்லா ஆபத்தும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரே மாற்று வழி.
Yes, as soon as you make misuse, the supply will be stopped.
ஆமா, நீங்க துஷ்பிரயோகம் பண்ண தொடங்கின உடனே உங்களுக்கு கொடுக்கப்படுறத நிறுத்தப்படும்.
After all, the supply is not in your control. You cannot manufacture all these things. You can kill thousands of cows daily, but you cannot generate even one ant.
ஆனால் இந்த நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. உங்களால் இதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. நீங்கள் வேணால் ஆயிரக்கணக்கான பசுக்களை தினசரி கொல்லலாம், ஆனால் ஒரு எறும்பு கூட உங்களால் உற்பத்தி பண்ண முடியாது.
And you are very much proud of your science.
ஆனாலும் உங்களுடைய இந்த விஞ்ஞானத்தை நினைச்சு ரொம்ப கர்வம் கொள்றீங்க.
Just produce one ant in the laboratory, moving with independence, and you are killing so many animals.
உங்களுடைய ஆயுக்கூடத்தில் நகரக்கூடிய, சுதந்திரமா நகரக்கூடிய ஒரு எறும்ப உற்பத்தி பண்ணுங்க பார்க்கலாம். ஆனா நீங்க எவ்வளவு மிருகங்களை கொண்டுட்டு இருக்கீங்க.
Why?
ஏன்?
So how long this will go on? Everything will stop.
அதனால எவ்வளவு நாள் இது நடந்துட்டு இருக்க முடியும்? எல்லாமே நின்னுட போகுது.
Just like a child, mother is giving good, nice food stuff and is spoiling. So what the mother will do? All right. From tomorrow you will not get. That is natural.
உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைக்கு தாய் நல்ல உணவு பதார்த்தத்தை கொடுக்குறாங்க, ஆனால் அவன் அதை கெடுத்துடுறான். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? சரி, உனக்கு நாளைக்கு உணவு கிடையாது. அதுதான் இயற்கையானது.
No, Krishna appears not in consideration of this planet.
இல்ல, கிருஷ்ணர் இந்த அண்டத்துல தோன்றணும் அப்படின்ற அந்த கருத்து எல்லாம் கிடையாது.
பட் ஜஸ்ட் லைக் தேர் இஸ் எ ஹெட் குவார்டர் ஆஃப் தி கவர்னர் ஆர் சம் கவர்மெண்ட் ஆபீசர் இன் எ பர்டிகுலர் பிளேஸ்.
இது எப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ அரசாங்கத்தோட அதிகாரிகள் அல்லது ஒரு கவர்னர் இருக்காருன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இடம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல.
Similarly, when Krishna appears in this universe, he comes in this planet, in that Mathura Vrindavan.
அது மாதிரி கிருஷ்ணர் இந்த பிரபஞ்சத்தில் அவதரிக்கும் போது இந்த ஆண்டத்தில் அந்த மதுரா விருந்தாவனத்துக்கு வர்றாரு.
Therefore it is called so sanctified.
அதனாலதான் அது புனிதமான இடமா அழைக்கப்படுது.
Whenever he appears, he appears there. And that Vrindavan happens to be situated within this planet.
எப்பெல்லாம் கிருஷ்ணர் அவதரிக்கிறாரோ அப்ப அவர் அந்த விருந்தாவனத்துக்கு வர்றார். அந்த விருந்தாவனம் இந்த அண்டத்துல இருந்துட்டு இருக்கு.
So this planet is very fortunate in that sense.
அதனால அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த அண்டம் ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்தது. என்னது? ஒரு பாவகரமானவன் தன்னுடைய தவறை உணர்வதே இல்லை.
therefore he is miscreant.
அதனாலதான் அவன் துஷ்டன்.
You ask any miscreant, any criminal, you have done wrong, he'll be angry.
எந்த ஒரு துஷ்டனையும் எந்த ஒரு குற்றவாளியும் நீ தப்பு பண்ணியான்னு கேட்டீங்கன்னா அவன் கோபப்படுவான்.
முர்காய் உபதீஷ இப்பிரகுபாய சந்தா நசாந்த. The miscreants and sinful, they cannot realize unless they are in good association and blessed.
உபதேசயோகி மூர்க்கானாம் பரகோபாயன சாந்தையே. அதனால துஷ்டர்களும் பாவகரமானவர்களும் நல்ல சங்கம் இல்லை, அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னும் போது அவர்களால் அதை உணர முடியாது.
அதனால
தான் நல்ல சங்கம் அவசியமானதா இருக்கு.
We are giving chance, this temple is open to give people to good association. Please come. Try to understand.
ஆங்க இங்க அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். இந்த கோயிலானது எல்லா மக்களுக்கும் திறந்திருக்கு, இங்க வந்து நல்ல சங்கம் எடுத்துக்கொள்றதுக்கு தயவு செய்து வாங்க, புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கன்றோம்.
And if one is fortunate, he understands, he takes to this principle, and that becomes, I would say, purified gradually.
ஒருத்தர் அதிர்ஷ்டம் வாய்ந்தவராக இருந்தால் அவர் புரிந்து கொள்றார், அவர் இந்த கொள்கைகளை பின்பற்றுறார், அதனால படிப்படியாக அவர் தூய்மை அடைகிறார்.
But if you, that what, in this age, Chaitanya Mahaprabhu has recommended that you do not require to change your position. You simply try to hear about Krishna from the rightful source. That's
அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன பரிந்துரைக்கிறாருன்னா, உங்களுடைய நிலையை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வெறுமனே கிருஷ்ணரை பற்றி சரியான ஒரு நபரிடம் இருந்து கேளுங்க,
அவ்வளவுதான்.
அதன் பிறகு படிப்படியா எல்லாமே சரியா போயிடும்.
எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் மிஸ்டேக்கன் ஆர் வாட் எவர் யூ மே கால், பட் கிருஷ்ணா இஸ் சோ கைண்ட் that he keeps his book, Bhagavad Gita, he sends his representative, he comes himself as Lord Chaitanya to deliver.
நம்ம ஒவ்வொருத்தருமே தவறு செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம், ஆனா கிருஷ்ணர் ரொம்ப கருணையுடையவரா இருக்கிறதால அவர் பகவத்கீதை மாதிரியான இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கார், அவருடைய பிரதிநிதிகள் அனுப்புறார், அவரே சைத்தன்ய மகாபிரபுவா வர்றார் நம்மளை விடுவிக்கிறதுக்காக.
He sends Lord Jesus Christ. So many arrangements, but we don't take advantage.
உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து கூட வந்தார். இது மாதிரி எவ்வளவு ஏற்பாடுகள் இருக்கு, ஆனா நம்ம அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிறது இல்ல. நம்ம அந்த அளவுக்கு பாவகரமானவர்களாகவும் முட்டாளாகவும் இருந்துட்டு இருக்கோம்.
But still, the propaganda will go on. Just like father, however misguided son may be, whenever the father gets a chance, he says, my dear son, don't do this, it is not good.
ஆனாலும் இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு தந்தை எப்படி என்னதான் வழி தவறி போன மகனா இருந்தாலும் அப்பாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எனது அருமை மகனே, இந்த மாதிரி நீ செய்யாத, இது நல்லது இல்லை.
So that is the duty of the father.
அதனால அது தந்தையோட கடமை.
Similarly, we are bent upon continue our sinful activities, but there is sufficient arrangement by Krishna to instruct us and to lead us back to Godhead, back to Lord.
அதே மாதிரி நம்முடைய பாவ செயல்களை தொடர்ந்து செய்யறதுல நம்ம குறியோட இருந்தாலும் பகவானுடைய ஏற்பாட்டின்படி நம்ம அவருடைய திருநாட்டிற்கு திரும்ப அழைத்து செல்றதுக்கு அவரால் போதுமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு.
Why do our answers of the animals being starved? You take care of yourself.
ஏன் நீங்க மிருகங்கள் பட்டினியோட இருக்குன்றத பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? நீங்க உங்களை முதல்ல பாருங்களே.
Don't be philanthropic. Oh, they will starve. Let me eat. What is this? Philanthropy.
நீங்க சமூக சேவகனா இருக்காதீங்க. ஓ, அதெல்லாம் பட்டணியில் இருக்கு, அதனால நான் சாப்பிட்றேன். என்ன மாதிரியான சமூக சேவை இது?
Krishna is supplying food. If he dies out of starvation, it is Krishna's responsibility.
கிருஷ்ணர் தான் உணவு கொடுத்துட்டு இருக்கார். இப்போ அது வந்து பட்டணியில் இறந்து போச்சுன்னா அது கிருஷ்ணருடைய பொறுப்பு.
Nobody dies of starvation. That is a false fear. Have you seen any animal dying of starvation? Have you got any experience?
யாருமே பட்டினியில் இறந்து போறது கிடையாது. இது பொய்யான ஒரு கொள்கை. ஏதாவது ஒரு மிருகம் பட்டினியில் இறந்து போனதை நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா?
Have you seen any bird died of starvation?
எந்த பறவையாவது பட்டினியால் இறந்து போயிருக்குன்றத பார்த்திருக்கீங்களா?
There is no question of starvation from in the kingdom of God.
பகவானுடைய ராஜாங்கத்தில் பட்டினி என்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
We are manufacturing this theory for our own satisfaction, sense satisfaction.
நம்முடைய சொந்த திருப்திக்காக, நம்முடைய புலன் திருப்திக்காக நம்மளா ஒரு சொந்த கொள்கையை உருவாக்கிட்டு இருக்கோம்.
There is no question of starvation in the law of God.
கடவுளுடைய சட்டத்தில் பஞ்சம் பட்டினி என்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
Elephant eats 100 pounds at a time. Free supplying food stuff.
யானை நூற்றுக்கணக்கான கிலோ எடை உள்ள உணவு சாப்பிடுது. யார் அந்த உணவை கொடுக்கிறது?
There are millions of elephants in the African jungle and Indian jungle. They require 100 pounds at a time to eat. Free supplying food.
லட்சக்கணக்கான யானைகள் ஆப்பிரிக்க காடுகள்லையும் இந்திய காடுகள்லையும் இருக்கு. ஒரு முறை சாப்பிட்றதுக்கு நூற்றுக்கணக்கான கிலோ எடை உள்ள உணவு தேவை இருக்கு. யார் அந்த உணவை எல்லாம் கொடுக்கிறது?
So there is no question of starvation in the kingdom of God.
அதனால கடவுளுடைய ராஜாங்கத்தில் பட்டினின்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
Starvation is for the so-called civilized man.
பட்டினின்றதெல்லாம் இந்த பேரளவில் நாகரிகம் அடைஞ்ச மனிதனுக்கு தான். மனிதன் மாமிசம் சாப்பிட்றதுக்கானவன் அல்ல அப்படின்னா அப்ப ஏன் இயற்கையில மற்ற மிருகங்கள் கொன்னு சாப்பிடுது? நீங்க அந்த மற்ற மிருகமா? உங்களை நீங்க மிருகமா கருதுறீங்களா?
யூ கிளாசிஃபை யுவர் செல்ஃப் வித் அனிமல்ஸ்.
உங்களை நீங்க மிருகமா வகைப்படுத்திக்கிறீங்களா?
நாட் ஆல், யூ மே பி, பட் வி ஆர் நாட்.
எல்லாரும் கிடையாது. நீங்க வேணா இருக்கலாம், நாங்க இல்ல.
டு யூ லைக் டு பி கிளாசிஃபைட் வித் தி அனிமல்ஸ்? நோ நோ, டு யூ லைக் யுவர் செல்ஃப்? டு யூ லைக் டு பி கிளாசிஃபைட்?
உங்களை நீங்க மிருகங்கள்ல ஒருத்தரா வகைப்படுத்திக்க விரும்புறீங்களா? மிருகத்தை விட சிறந்தவனா நான் என்னை கருதலையே.
Why? Why you are talking then?
ஏன் அப்படின்னா ஏன் நீங்க பேசுறீங்க? ஏன்னா நான் கடவுளோட எல்லா படைப்பையும் மதிக்கிறேன்.
Why you have come here?
ஏன் நீங்க இங்க வந்திருக்கீங்க?
You respect for all and you kill animals?
நீங்க எல்லாரையும் மதிக்கிறீங்க, மிருகத்தையும் கொல்றீங்களா?
Then why do you say that? What is your question?
அப்படின்னா ஏன் நீங்க அதை சொன்னீங்க? உங்களுடைய கேள்விதான் என்ன? நான் என்ன கேட்டேன்னா, இப்ப மனிதன் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா, இப்ப மிருகங்கள் இயற்கையில பார்த்தனா ஒன்றை ஒன்று சாப்பிட்டு கொள்ளுது,
ஏன்?
இது என்ன கேள்வி எனக்கு புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மனிதன் மாமிசம் சாப்பிட்றதுக்கானவன் அல்ல அப்படின்னா ஏன் சில மிருகங்கள் மாமிசம் சாப்பிடுது? அவர் சொல்கிறார், இப்போ நம்மளும் மிருகங்கள் தான். இப்போ நம்ம மாமிசம் சாப்பிடலன்னா அப்போ ஏன் மற்ற மிருகங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு?
Other animals, they meet, but they follow the nature's law. They don't eat grain.
மற்ற மிருகங்கள்லாம் மாமிசம் சாப்பிடுது, ஆனால் அவைகள் இயற்கையோட சட்டத்தை பின்பற்றுது. அவைகள்லாம் தானியங்கள் சாப்பிட்றது கிடையாது. இல்லை, நீங்க புரிஞ்சுக்கல.
Just like a tiger eats meat, but tiger does not come to eat grains and fruits.
உதாரணத்துக்கு ஒரு புலி இருக்கு, அந்த புலி மாமிசம் சாப்பிடுது, ஆனா தானியங்களும் பழங்களும் சாப்பிடறதுக்கு வரது கிடையாது.
But you eat meat and grains, fruits, milk, whatever you get, you eat. Why?
ஆனா நீங்க மாமிசம், தானியங்கள், பழங்கள், பால் எது கிடைச்சாலும் சாப்பிடுறீங்க, ஏன்?
Is that natural?
அது இயற்கையானதா?
Tiger will never come to claim on the grains, oh, you have got so much grain, give me. No.
புலி எப்பவும் உங்ககிட்ட தான் நிறைய தானியம் இருக்கு, எனக்கும் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்க போறது கிடையாது.
Even there are hundreds of bags of grains, you don't care.
நூத்துக்கணக்கான மூட்டை தானியங்கள் இருந்தாலும் அவைகள் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது.
But he'll pounce upon it. That is his natural instinct. But why do you take grains, fruits, milk, meat and whatever you get? What is this?
ஆனா நீங்க தானியங்கள், பழங்கள், பால், மாமிசம் எது கிடைச்சாலும் சாப்பிடுறீங்க, என்ன இது?
You are neither animal nor human being.
நீங்க மிருகமும் இல்ல, மனிதனும் இல்லையே.
Misusing your humanity.
உங்களோட மனித தன்மைய துஷ்பிரயோகம் பண்றீங்க.
You should think that what is suitable for me.
எனக்கு சாப்பிட தகுந்தது எதுன்றத நீங்க சிந்திக்கணும்.
A tiger may eat meat. It is a tiger. But I am not tiger. I am human being.
புலி மாமிசம் சாப்பிடலாம், ஏன்னா அது புலி, ஆனா நான் புலி இல்லையே.
If I got sufficient grains, fruits, vegetables and other things God has given, why should I go to kill a poor animal?
நான் ஒரு மனிதன், கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்ட போதுமான தானியங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அப்பாவி மிருகத்தை நான் கொல்லணும்?
This is human. You are animal plus human. If you forget your humanity, then you are animal.
இதுதான் மனித தன்மை. நீங்க மிருகமும் மனிதனும் சேர்ந்தவன். இப்ப நீங்க அந்த மனித தன்மையை மறந்துட்டீங்கன்னா அப்ப நீங்க மிருகம்.
So we are not simple animal. We are animal plus humanity. If we increase our quality of humanity, then our life is perfect.
அதனால நம்ம வெறுமனே மிருகம் மட்டும் கிடையாது, நம்ம மிருகத்தோட சேர்த்த மனித குணமும் உண்டவங்க. அதனால நம்மளுடைய இந்த மனித தன்மையை அதிகரிச்சோம் அப்படின்னா அப்ப நம்ம வாழ்க்கை பக்குவமானதாகுது.
But if you remain in animality, then our life is imperfect.
ஆனா மிருகத்தன்மையோடயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்க வாழ்க்கை பூர்ணமற்றதாயிடும்.
So we have to increase our human consciousness. That is Krishna consciousness.
அதனால இந்த மனித உணர்வை அதிகப்படுத்தணும். அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வு.
That is Krishna consciousness.
அதுதான் கிருஷ்ண உணர்வு.
What is the purpose of eating? To live.
என்ன நோக்கத்துக்காக நம்ம சாப்பிடுறோம்? வாழ்றதுக்கு தானே.
If you can live very peacefully, very nicely, with good health, by eating so many varieties of foodstuff given by Krishna, why should I kill an animal? This is humanity.
கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ ஆரோக்கியமான நல்ல சுவைமிக்க உணவு பதார்த்தங்கள் இருக்கும்போது அதையெல்லாம் ரொம்ப அமைதியாக சிறப்பாக சாப்பிட்டு என்னால் வாழ முடியும் அப்படின்னும் போது ஏன் நான் மிருகத்தை கொல்லணும்? இதுதான் மனித நேயம்.
Why should I imitate an animal?
நான் ஏன் ஒரு மிருக மாதிரி நடந்துக்கணும்?
Then what is the difference between animal and human being? If you have no discretion, if you have no consciousness.
உனக்கு உணர்வு இல்லை, உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்போ உனக்கும் அந்த மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு?
Besides that, scientifically, your teeth is meant for eating vegetables.
இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, விஞ்ஞானபூர்வமா உங்களுடைய பல்லு காய்கறி சாப்பிட்றதுக்காக இருக்கக்கூடியது.
The tiger has eat for eating meat.
புலிக்கு இருக்கக்கூடிய பல்லு மாமிசம் சாப்பிட்றதுக்கானது.
Nature has made it like that.
இயற்கையே அந்த மாதிரி தான் கொடுத்திருக்கு.
It has to kill another and therefore he has got nails, he has got teeth, he has got strength.
அது கொல்ல வேண்டி இருக்கிறதால தான் அதுக்கு நகங்கள் இருக்கு, அதுக்கு கூர்மையான பற்கள் இருக்கு, அதுக்கு பலம் இருக்கு.
But you have no such strength. You cannot kill a cow like that, pouncing like cow.
ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி பலம் இல்லையே. உங்களால ஒரு மாட்டை வந்து புலி எப்படி தாவி வந்து அடிச்சு கொள்ளுதோ அந்த மாதிரி கொல்ல முடியாது.
You have to make slaughter house.
நீங்க அதுக்காக வந்து கசாப்பு தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டியிருக்கு.
And sit down at your home, somebody may slaughter and you can eat very nicely.
நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, வேற யாராவது அதை கொன்னு உங்களுக்கு நல்லா வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாங்க.
What is this?
என்ன இதெல்லாம்?
You do like that.
நீ புலி மாதிரி பண்ணு.
Pounce upon a cow and eat.
ஒரு மாட்டு மேல தாவு, அதை கொண்டு சாப்பிடு.
You cannot do that. You cannot do that.
உங்களால அதை செய்ய முடியாது.
Nature's law, that is, he is, Kaiser is made by nature's law in that way. So therefore, he can do that.
இயற்கையோட சட்டத்தின்படி ஒரு புலி இப்படிதான் அப்படின்னு வடிவமைக்கப்பட்டிருக்கு, அதனால அதை அப்படி செய்ய முடியுது.
You cannot do it. Your nature is different. You have got discrimination, you have got conscience, you are claiming civilized human being, so you should utilize this thing.
உங்களால அதை செய்ய முடியாது. உங்களுக்கு பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு, உங்களுக்கு உணர்வு இருக்கு. நீங்க நாகரிகமடைந்த மனித சமுதாயம்னு சொல்லிக்கிறீங்க. நீங்க இதெல்லாம் உபயோகப்படுத்தணும்.
That is Krishna consciousness, perfect consciousness.
அதுதான் கிருஷ்ண உணர்வு, பக்குவமான உணர்வு.
So human life is meant for raising oneself to the perfection of consciousness, and that is Krishna.
அதனால மனித வாழ்க்கை அப்படின்றது ஒருத்தரை ஒரு பூர்ணமான உணர்வு நிலைக்கு உயர்த்தி கொள்றதுக்காக இருக்கு. அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வு.
We cannot remain in tiger consciousness. That is not humanity.
நீங்க புலியோட உணர்வுல இருந்துட்டு நீங்க மனிதனா இருக்க முடியாது.
Yes, naturally we've fallen from higher to lower. Then we make progress. Again come to this human being.
ஆமா, இயற்கையில உயர்ந்த நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு விழுறது, அதுக்கப்புறம் நீங்க முன்னேற்றம் அடையணும், மறுபடியும் நீங்க மனித நிலைக்கு வரணும்.
This is a biomedia with good consciousness.
இந்த நல்ல உணர்வோடு இருக்கிறதான் அதுக்கான வழி.
If you utilize your good consciousness, then you go still higher, go to God.
நீங்க அந்த நல்ல உணர்வோடவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் மேல மேல போகலாம், கடவுள்கிட்டே போகலாம்.
But if you don't use your higher consciousness, then you go to down.
ஆனால் உங்களுடைய அந்த உயர்ந்த உணர்வை நீங்க உபயோகப்படுத்தலன்னா நீங்க கீழே போவீங்க.
This is going on. Cycle of birth and death.
அதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் பிறப்பு இறப்புன்ற சுழற்சி.
This human form of life is meant for self-realization, God-realization.
இந்த மனித வாழ்க்கையானது தன்னை உணர்வதற்கானது, கடவுளை உணர்வதற்கானது.
If you don't use properly our this life for God consciousness or Krishna consciousness and go back to the kingdom of God, then we have to suffer again in the 8,400,000 species of life cycle, one after another. That is our choice.
நம்முடைய வாழ்க்கையை நீங்க முறையா கடவுள் உணர்வுக்காக அல்லது கிருஷ்ண உணர்வுக்காக உபயோகப்படுத்தல என்னும் போது, அதனால நீங்க மீண்டும் பகவானுடைய திருநாட்டை அடையல என்னும் போது, அப்ப மறுபடியும் இங்கேவே நீங்க 84 லட்சம் வகையான சரீரங்கள்ல மறுபடியும் சுழன்று அடுத்தடுத்து துன்பப்பட்டுட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு.
சோ The best choice is to take to Krishna consciousness or God consciousness and realize his purpose.
அதனால சிறந்த வாய்ப்பு என்னன்னா கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அப்போ உங்க வாழ்க்கை பக்குவமானதா இருக்கும்.
Don't be misguided. Take to God consciousness, Krishna consciousness and your life. Then it will be proper use of this human form.
தவறா வழிநடத்தப்படாதீங்க. நீங்க இந்த கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை முறையா உபயோகப்படுத்தப்பட்டதாகும்.
அதர்வைஸ் இஃப் யூ இன்டல்ஜ் இன் மீட் ஈட்டிங் லைக் டைகர் ஐ மே கெட் லைஃப் லைக் எ டைகர் நெக்ஸ்ட் லைஃப் பட் வாட் இஸ் தி யூஸ்.
அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு புலி மாதிரி மாமிசம் சாப்பிட்றதுல ஈடுபட்டு இருக்கலாம். அடுத்த பிறவில எனக்கு புலி மாதிரி ஒரு உடல் கிடைக்கலாம். ஆனா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
சப்போஸ் இஃப் ஐ பிகம் வெரி ஸ்ட்ராங் டைகர் இன் மை நெக்ஸ்ட் லைஃப் இஸ் தட் வெரி குட் ப்ரொமோஷன்?
இப்போ அடுத்த பிறவில ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு புலியா வந்தேன் அப்படின்னா அது என்ன ஒரு பெரிய உயர்வுன்னு சொல்ல முடியுமா?
யூ நோ தி லைஃப் ஆஃப் டைகர் தே கேனாட் ஈட் ஈவன் டெய்லி.
உங்களுக்கு தெரியுமா புலியோட வாழ்க்கையை பத்தி? அவைகளால தினசரி சாப்பிடக்கூட முடியாது.
தி பவுன்ச் அப் ஆன் ஒன் அனிமல் and keep it secretly and they eat for a month.
ஒரு மிருகத்து மேல தாவி அதை கொன்னு அதை ரகசியமா மறைச்சு வச்சுட்டு மாச கணக்கில் அதை சாப்பிட்டு இருக்கோம்.
Decomposed and flesh.
அது அழுகி போன மாமிசமா இருக்கும்.
Because it is not possible to get chance kill an animal. God will not give that such chance.
ஏன்னா ஒரு மிருகத்தை கொல்றது அப்படின்றது கடவுள் அவ்வளவு எளிமையா அதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறது கிடையாது.
It is natural. And in the jungle, wherever there is a tiger, all animals will go out. They will also try to protect themselves. Self-protection.
பாருங்க இது இயற்கையானது. காட்டுல எங்கெல்லாம் நீங்க ஒரு புலியை பாக்குறீங்களோ அங்க உடனடியா மற்ற எல்லா மிருகங்களும் ஓடி போயிடும். அவங்களும் அந்த மிருகங்களும் தன்னை பாதுகாக்கிறதுக்கு தற்காப்பு செய்யறதுக்கு விரும்புது.
So rarely when he's too hungry, then God gives him a chance to pounce upon another.
அதனால ரொம்ப அரிதா எப்ப ரொம்ப பசியோட இருக்கோ அப்போ ஒரு மிருகத்து மேல தாவறதுக்கான வாய்ப்பை கடவுள் கொடுக்கிறார். அப்ப அதை அடையுது.
Tiger cannot get so many palatable diseases daily.
ஒரு புலி தினசரி நல்ல சுவையான உணவு எல்லாம் சாப்பிட முடியாது. இது இந்த மனித வாழ்க்கையில இருக்கு. ஆனா அதை நம்ம துஷ்பிரயோகம்
பண்ணணும்னா
நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. ஆனா அதை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு புலியோட வாழ்க்கைக்கு போகணும். ரொம்ப பலமா நம்ம வந்து அந்த தாவரத்துக்கான சக்தியோட அவ்வளவுதான். சரி, ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்க.